السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது இந்த உலகத்திலேயே நமக்கு விருப்பமான ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒரு முஸ்லிம் என்றால், நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசித்தது போன்று முழு உம்மத்தையும் நேசித்திருந்தார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, வதித்து அத்னா கத ரஐனா இக்வானனா, எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது நமது சகோதரர்களை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டும் என்று. அப்ப தோழர்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யார் ரசூலுல்லாஹ்? நாங்கள் உங்கள் தோழர்களாக, உங்கள் சகோதரர்களாக இல்லையா என்று கேட்டபோது நபி சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய நண்பர்கள், நீங்கள் என் தோழர்கள், நம்முடைய சகோதரர்கள் என்று நான் யாரை கூறுகிறேன் என்றால், இதுவரை பிறந்திருக்காத, இதுவரை வந்திருக்காத அந்த மூமின்களைத்தான் நான் சொல்கிறேன் என்று நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள்? நான் கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது போன்று நபியுடைய பெயரை சொல்லும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாய் நிரம்ப முழு மனதோடு பிரியத்தோடு நேசத்தோடு சொல்ல வேண்டும். நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கும். சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று விருப்பம் வைத்திருந்தார்களா இல்லையா? விருப்பம் வைத்திருந்தார்கள். அப்ப நபி நம்மை நம்மை விரும்பிய போது, நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்த போது, நாமும் அவர்களை பார்த்திருக்க வேண்டுமே என்ற ஆசையோடு இருக்க வேண்டுமா இல்லையா சொல்லுங்கள். ஆசையோடு இருக்க வேண்டும். சரி, இப்ப சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டார்கள் நம்முடைய சஹாபாக்கள்? யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப நாங்க உங்கள் தோழர்கள், உங்களுடைய காலத்திலே பிறந்தவர்கள், உங்களது சபையிலே இருக்கிறோம், நீங்கள் எங்களை பார்க்கிறீர்கள், நாளை மறுமையிலே அடையாளம் கண்டு கொள்வீர்கள், நாளை உங்களை கொண்டு ஈமான் கொண்ட, உங்களை கொண்டு ஈமான் கொண்ட உங்கள் சகோதரர்கள் என்று சொன்னீர்களே, அவர்களை அந்த பிரபஞ்ச மக்கள் எல்லாம் மறுமையிலே எழுப்பப்படுகிற நாளிலே நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறார்கள். எவ்வளவு அழகான கேள்வி பாருங்க. நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த சஹாபாக்கள் கரைபடியாத உள்ளத்திலே, கள்ளம் கவனத்த உள்ளத்தோடு நபி இடத்திலே கேட்கிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான உதாரணம் சொல்லி பதில் சொல்கிறார்கள் என்றால், கருப்பு குதிரைகளாகவே இருக்கின்ற ஒரு இடத்திலே, உடல் முழுதும் கருப்பாக இருக்கின்ற குதிரைகள் ஒரு இடத்தில் ஆயிரக்கணக்கில இருக்கும் போது, ஒரு சில குதிரைகள் நெற்றியிலும் காலிலும் வெள்ளை நிறம் உடையதாக இருந்தால் அந்த நெற்றிலும் காலிலும் வெள்ளை நிறம் உடைய குதிரைகளுக்கு சொந்தமானவர் தனது குதிரைகளை வெகு இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வாரா இல்லையா என்று கேட்கிறார். புரியுதுங்களா? கருப்பு குதிரைகளாக இருக்கிறது, அவையெல்லாம் ஒருவருக்கு சொந்தமானவை. அந்த கருப்பு குதிரைகளுக்கு இடையிலே சில குதிரைகள் கலந்து விடுகின்றன. கலந்த குதிரைகள் நெற்றியில் வெண்மை, காலிலே வெண்மை. அப்படிப்பட்ட குதிரைகளின் சொந்தக்காரர் அந்த குதிரைகளை வெகு இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வாரா இல்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்திலே கேட்டார்கள். தோழர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே கண்டிப்பாக அடையாளம் கண்டுகொள்வார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரவர் என் தாயும் தந்தையும் எங்கள் நபிக்கு அர்ப்பணமாகட்டுமாக. நமது தாயும் தந்தையும் நாமும் நம்முடைய தூதருக்கு அர்ப்பணமாகும் ஆகுவோமாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தோழர்கள் மறுமையிலே வரும்போது அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய முகங்களும் அப்படியே ஒளிமிக்கதாக, அதாவது அவற்றில லைட் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெளிச்சத்தோடு மின்னிக் கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்கள் ஒழுங்கு செய்த காரணத்தால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நான் அவர்களுக்காக கௌமுல் கௌசரிலே நான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த இடத்திலே கொஞ்சம் இன்று நபி அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், எனவே நாமும் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அடுத்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே நம்மை எப்படி அடையாளம் கண்டுகொள்வார்கள்? ஒழுவனுடைய உறுப்புகளை வைத்து அடையாளம் கண்டுகொள்வார்கள். எனவே ஒழு செய்யும் போது ஒழுங்காக முறையாக அழகாக செய்ய வேண்டும். அந்த ஒழுவனுடைய உறுப்புகள் எல்லாம் வெண்மையாக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பதை கொண்டு நபி அவர்கள் நம்மை அடையாளம் கொண்டு கொள்வார்கள். அடுத்து ஒரு கேள்வி, நபி நமக்காக எங்கே காத்துக் கொண்டிருப்பார்கள்? அவங்க கௌசரிலே காத்துக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நபியை மறுமையிலே பார்ப்பதற்கும் அவர்களுடைய கரத்தால் அந்த கௌசர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்கும் நல்லவர்களை தோப்பிக்கு வழங்குவாராக. ஆமீன். அடுத்து சகோதரர்களே, இப்போது நாம் அப்படிப்பட்ட ஒரு அந்த நபியை தான் நாம் சந்திக்க போகிறோம். இப்போது நாம் யாரை சந்திக்க போகிறோம்? நபியை சந்திக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறந்து விட்டார்களே, அவர்களை நாம் எப்படி இப்போது சந்திப்பதென்றால், அவர்களை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு அழகானவர்கள், அவர்களுடைய அந்த மதிப்பு மரியாதை அழகு, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்று நம்முடைய ஹதீஸ்களை அறிஞர்கள் பதிவு செய்திருப்பதை படிக்கும் போது அவர்களை நேரில் பார்ப்பது போன்ற ஒரு தோரணை, நேரில் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு நிச்சயமாக நீங்கள் தூங்காமல் கேட்டால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படும். எத்தனையோ 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன, எத்தனையோ 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன, 1000 ஆண்டுகளை தாண்டி 400 ஆண்டுகளும் கடந்து விட்டன. ஆனால் இன்று முஸ்லிமாக பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் நபியினுடைய பாசம் பசுமையாக இருக்கிறதா இல்லையா? நபியினுடைய பாசம் பசுமையாக இருக்கிறது. அப்படித்தான் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் நம்முடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறார், குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ் வயக்ஃபிர் லகும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று உங்கள் உம்மத்துகளை பார்த்து சொல்லுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளன் என்று திரு ஆர்வழம்புடைய 31வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் நபியினுடைய அந்த செயல்களை குணங்களை அவர்களுடைய வாழ்க்கையை உங்கள் கண் முன்னால் எப்போதும் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? நாம் பார்ப்பது போன்ற ஒரு ஞானத்தை அறிவை நம்மிடத்தில் கொண்டிருந்தால்தான் அவர்களை பின்பற்றுவது நமக்கு எளிதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தால் அப்படியே உங்கள் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு தேவை ஏற்படும் போது அதை நீங்கள் உங்களுடைய செயல்களிலே கொண்டு வருவது, அவற்றை நீங்கள் எடுத்துச் செய்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பாருங்கள், அல்லாஹ்வுக்காக நமது நபியை பற்றி நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. سورة الأحزاب 21வது வசனம். அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹுவை யார் பயப்படுகிறாரோ, மறுமை நாளை யார் பயப்படுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அன்பு சகோதரிகளே, அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்னிசாவுடைய வசனத்திலே குறிப்பிடுகின்றான், ஒமை இல்லாஹ வரசூலஹு يدخله جنات تجري من تحتها الانهار خالدين فيها وذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعدى حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب اليم. اللهكم رسولكم கட்டுப்பட்டால் சொர்க்கத்திலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் மகத்தான வெற்றி. அங்கே நிரந்தரமாக இருக்கலாம், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறினால் அல்லாஹ் நரகத்திலே தள்ளிவிடுவான். அங்கே நிரந்தரமாக இருக்க வேண்டும். அங்கே இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சகோதரிகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றன கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனுடைய 3 வசனங்கள் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. அப்ப பின்பற்ற வேண்டும் என்றால் யாரை நீங்கள் பார்த்தீர்களோ அவர்களைத்தான் பின்பற்றுவது எளிதானது. பார்க்காத ஒன்றை நீங்கள் பின்பற்றுவது கஷ்டமாக இருக்கும் என்றால், அப்ப ரசூலுல்லாஹ்வை நாம் பார்க்கவில்லை என்றால் அவர்களை எப்படி பின்பற்றுவது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழுமையானால், ரசூலுல்லாஹ்வை இப்போது நாம் பார்க்கத்தான் போகிறோம். நமது மனக்கண்ணால் பார்க்கத்தான் போகிறோம், நமது உள்ளத்தால் பார்க்கத்தான் போகிறோம், நமது சிந்தனையால் பார்க்கத்தான் போகிறோம். அவர்களுடைய உருவத்தை அல்ல, அவர்களுடைய செயல்களை, அவர்களுடைய அழகை பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அழகை, அந்த அவர்களுடைய செயல்களை நாம் பின்பற்றும் போது இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய உருவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மறுமையிலே காட்டித் தருவார். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், மூமின்களாகிய முஸ்லிம்களாகிய நமது ஆண் பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஈமானுடைய சுவை வேண்டும் என்றால் நீங்கள் என்னையும் அல்லாஹ்வையும் அதிகமாக நேசியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையும் என்னையும் அதிகமாக நேசியுங்கள், உங்களுக்கு ஈமானுடைய சுவை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்போது நாம் செல்வோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாழ்க்கையின் அந்த இறுதி பகுதியை எங்கே கழித்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் இறுதி பகுதியை எங்கே கழித்தார்கள்? மக்காவிலேவா? மதீனாவிலே கழித்தார்கள். அப்படி என்றால் நாம் எங்கே செல்ல வேண்டும் ரசூலுல்லாவை பார்ப்பதற்கு? மதீனாவிற்கு செல்ல வேண்டும். இப்போது ரசூலுல்லா அங்கு இல்லை, ரசூலுல்லாவுடைய கபர் இருக்கிறது. அல்லாஹ் அந்த கபரை ஒளியால் பிரகாசத்தால் நிரப்புவானாக. அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு சென்று தொழுவதற்கும் பிறகு அங்கே அவர்களுடைய கபரிலே சலாம் சொல்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லவரை தருவானாக. சொல்லுகிறேன் அன்பிற்குரியவர்களே, நாம் ரசூலுல்லாவை பார்ப்பதற்கு மதீனா செல்ல இருக்கின்றோம். ஆஹா, அந்த மதீனா நகரம், எப்படிப்பட்ட நகரம்! அல்லாஹ்வுடைய தூதரை உயிர் கொள்ள வைத்த நகரம் அல்லவா, நபி அவர்கள் விரும்பிய நகரம் அல்லவா. நபி அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜிலே அல்லது மக்கா வெற்றி கொண்ட போது சொன்னார்கள், ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை என்றால் நான் மதீனாவில் தான் பிறந்திருப்பேன் என்று. ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை என்றால் நான் மதீனாவில் தான் பிறந்திருப்பேன். நான் பேசுறது கடைசியில் உள்ளவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்குதா சத்தம்? கடைசியில உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சத்தம் கேட்குதுங்களா? அப்படி கேட்கறத கொஞ்சம் முன்னாடி சேர முன்னாடி கொண்டு வந்துருக்க. இன்னொரு தண்ணி பாத்து முன்னாடி அப்ப நான் மதீனாவிற்கு செல்லுகிறோம். இந்த மதீனா இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான ஒரு ஊர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கும் விருப்பமான ஒரு ஊர். பூமியிலே சிறந்த பூமி மக்கா. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மதீனா நகரம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் மதீனாவை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார். மதீனா நகரத்தை பற்றி மாகான லியஹ்லில் மதீனத்தி ومن من حولكم من الاعراب என்று அல்லாஹ் மதீனாவை பற்றி குர்ஆனிலே புகழ்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதிலும் அந்த மதீனாவில் இருந்தார்கள் அல்லவா அன்சாரிகள் என்ற அந்த சிறப்பு மக்கள், அந்த சான்றோர், அவர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து சொல்கிறார். முஹாஜிர்களை அந்த மக்களுக்கு காபிர்கள் குரைஷிகள் விரட்டி அடித்த போது யார் அடைக்கலம் கொடுத்தார்கள், யார் ஆதரவு கொடுத்தார்கள்? அந்த அன்சாரிகள் கொடுத்தார்கள் ஆதரவு. அவர்களுடைய ஊருக்குத்தான் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க செல்கிறோம். அப்படி மதீனாவிற்குள்ளே செல்லும் போது அங்கே ஒரு விசித்திரமான ஒன்றை நாம் பார்க்கிறோம். அது என்ன தெரியுமா? மதீனாவின் என்ட்ரன்ஸிலே, மதீனாவின் அந்த ஆரம்பத்திலே ஒரு மலை இருக்கிறது. மதீனாவின் அந்த தலைவாயிலே, மதீனாவின் அந்த தெருக்களுக்குள் செல்லும் போது நீங்கள் உஹுத் மலையை கடந்துதான் செல்ல வேண்டும். மஸ்ஜித் நபவியிலிருந்து பார்த்தாலும் அந்த உஹுத் மலை கண்ணுக்கு தெரியும். சகோதரிகளே, அந்த உஹுத் மலை என்ன தெரியுமா? ஒரு அல்லாஹ் படைத்த படைப்பு. அந்த படைப்புக்கு கண் இல்லை என்று சொல்கிறோம், அந்த படைப்புக்கு காது இல்லை என்று சொல்கிறோம். ஒரு கல், கல்லால் படைக்கப்பட்ட அந்த மலை. நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உஹுத் மலை இருக்கிறதே, இந்த உஹுத் மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் இந்த உஹுத் மலையை நேசிக்கிறோம் என்று. நமது நபி இருக்கிறார்களே சகோதரிகளே, இன்றைய காலத்தில் உள்ள முஸ்லிம்கள் இவர்களை நேசிக்கவில்லை என்றால் என்ன? அல்லாஹ் இந்த முஸ்லிம்களை மன்னிப்பானாக. ரசூலை நேசிக்கக்கூடிய முஸ்லிம்களாக நம்மை ஆக்குவானாக. நமது நபி எப்படிப்பட்ட நபி என்றால், மலை நமது நபியை நேசித்திருக்கிறது, பாறைகள் கற்கள் நமது நபியை நேசித்திருக்கின்றன. இன்னொரு சம்பவம் இந்த இடத்துல எனக்கு நினைவுக்கு வருகிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவான சம்பவம், ரசூலுல்லாஹ்வின் மீது பறவைகள் பாசம் வைத்திருந்தன, மரங்கள் பாசம் வைத்திருந்தன, பாறைகள் மலைகள் பாசம் வைத்திருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அந்த, அதாவது துண்டான மரச்சுண்டுகள் கூட நபியை நேசித்தன என்பதற்கு உங்களுக்கு உதாரணத்தை சொல்லி நான் தொடர்கிறேன். சகோதரிகளே, நபி அவர்கள் அந்த காலத்திலே மதீனாவிற்கு வந்தபோது வெள்ளிக்கிழமையிலே பிரசங்கம் நிகழ்த்துவார்கள். அப்படி நிகழ்த்தும் போது ஒரு பேரித்த மரத்தின் கட்டையின் மீது நின்று அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். ஜும்மாவுடைய பிரசங்கம் நிகழ்த்துவார்கள். ஒரு பெண்மணி பெண்மணியா அல்லது ஒரு அந்த அச்சு தொழில் செய்ய, தச்சு தொழில் செய்யக்கூடிய ஒருவர், அவர் என்ன செய்கிறார்? பெண்மணியாகத்தான் இருக்க வேண்டும். நபி அவர்களுக்காக ஒரு மேடையை தயார் செய்து கொண்டு வருகிறார்கள். நபி அவர்களுக்காக ஒரு மேடையை தயார் செய்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எதற்காக நபியே நீங்கள் இதில் ஏறிக்கொண்டு பிரசங்கம் நிகழ்த்துங்கள், உங்களுக்காக நான் இதை செய்தேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வெள்ளிக்கிழமை என்று அந்த பிரசங்க மேடையின் மீது ஏறிக்கொண்டு பிரசங்கம் செய்த போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஒரு மரத்துண்டு, பேரித்த மரத்துண்டு, அதில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்களே, அதை பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் பிரசங்கம் செய்ய செய்ய ஒரு குழந்தை விம்மி அழுவது போன்ற அழுகையை எல்லா மக்களும் கேட்கிறார்கள். பள்ளியிலே இருந்த எல்லா மக்களும் கேட்கிறார்கள். நபி அவர்கள் பிரசங்கத்தை இருத்துகிறார்கள். எல்லோரும் சத்தம் வந்த திசையிலே பார்த்தால் அந்த பேரித்தவர துண்டிலிருந்து சத்தம் வருகிறது. நபி அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையிலிருந்து இறங்குகிறார்கள். அந்த மரக்கட்டையை நோக்கி செல்கிறார்கள். அதை அணைத்துக் கொள்கிறார்கள், அணைத்துக் கொள்கிறார்கள், தட்டி கொடுக்கிறார்கள், தட்டி கொடுக்கிறார்கள். குழந்தையை தாய் அணைத்து தட்டி கொடுக்கும் போது அந்த குழந்தையின் சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போன்று அந்த பேரித்த மரத்தினுடைய அழுகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்ததை நாங்கள் கேட்டோம் என்று அந்த தோழர்கள் அறிவிப்பு செய்கிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமது நபி எவ்வளவு அழகானவர், நமது நபி எவ்வளவு அழகிய குணம் படைத்தவர், எவ்வளவு உயர்ந்தவர். அவரை நாம் மட்டுமா நேசிக்கிறோம், எல்லா படைப்புகளும் நேசித்துக் கொண்டிருந்தன. ஒரு துண்டு மரம் கூட நமது நபியை நேசித்தது, அந்த நபியை பிரிந்த துயரத்தால் அழுதது என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ தனிமையிலே நாம் அமர்ந்து கொண்டு எதையதையோ நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறோமே, எத்தனை பயணங்களை நினைத்திருப்போம், எத்தனை பிரிவுகளை நினைத்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அவர்களுடைய அன்பால் ஒரு சில கண்ணீர் துளிகளை நாம் சிந்தியிருப்போமா? அவர்களுடைய போர்களை நினைத்து, அவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து, அவர்கள் பட்ட சிரமங்களை நினைத்து, அவர்கள் நமக்காக செய்த பிரார்த்தனைகளை நினைத்து, அவர்கள் பட்ட மன வேதனைகளை நினைத்து கொஞ்சம் நாம் கண்ணீர் சிந்தியிருப்போமா? நினைத்து பாருங்கள் சகோதரிகளை. அப்ப இந்த உகந்த மலையை கடந்து செல்லும் போது நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த இந்த மலை, இந்த மலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலையை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள், இந்த மலையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை அபூபக்கர் உமரோடு இந்த மலையின் மீது உட்கார்ந்த போது இந்த மலையானது மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால் அப்படியே குலுங்க ஆரம்பித்தது. நபி அவர்கள் அந்த மலைக்கு தட்டி கொடுத்தார்கள். தட்டி கொடுத்து சொன்னார்கள், உகந்த மலையே அமைதி அடை, அமைதி அடை, நீ அமைதி அடை, அமைதி அடை, நான் நபி உன் மீது உட்கார்ந்திருக்கிறேன், எனது தோழர் சித்திக் உன் மீது உட்கார்ந்திருக்கிறார், ஷஹீத் உன் மீது உட்கார்ந்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையோடு பேசியிருக்கிறார்கள். சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அப்படியே அந்த தெருக்களை கடந்து நாம் அங்கே சென்றால் மஸ்ஜித் நபி, மஸ்ஜித் நபவி அங்கே காட்சியளிக்கும். நீங்கள் இன்று பார்க்கிற மஸ்ஜித் நபவி வேறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த மஸ்ஜித் நபவியினுடைய அமைப்பு வேறு. நாம் இப்போது பார்க்கிற மஸ்ஜித் நபவி இருக்கிறது, இது மஸ்ஜித் நபவி தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் ஏர் கண்டிஷன்கள், பெரிய கட்டடங்கள், பெரிய தூண்கள், விசாலமான ஒரு பெரிய மஸ்ஜிதை பார்க்கிறோம். ஆனால் சகோதரிகளே, ரசூலுல்லாஹுடைய காலத்திலே கட்டப்பட்ட, அவர்களுடைய கரத்தால் கட்டிய அந்த பள்ளி இருக்கிறது, இன்று இருப்பதை கொண்டு இருக்கவில்லை. பேரீட்ட மரத்தினுடைய கீரைகளால், கீற்றுகளால் அந்த பள்ளியினுடைய முகடு அமைக்கப்பட்டிருந்தது. பேரித்த மரங்களை தூண்களாக நிறுவி கட்டிகளை கொண்டு அதனுடைய சுற்றுப்புறங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கீழே இன்றைய காலத்திலே போன்று கால்பட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கவில்லை. சுடக்கூடிய அந்த மணல் கற்கள் தான் அங்கே விரிக்கப்பட்டிருந்தன. மழை நேரத்திலும் சரி, வெயில் நேரத்திலும் சரி, அந்த மணலில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்பதை நீங்கள் நினைவிலே வைக்க வேண்டும். இப்போது நமது சகோதரிகள் வீட்டிலே தொழும் போதும் கூட பருங்கி கற்களிலே அல்லது கார்பெட் போட்ட வீட்டுகளிலே கூட முசல்லா என்று போட்டுத் தொழுகிறார்கள். இம்மாவுக்குள்ள கை இம்மாவுக்குள்ள தைமையால் அகமத்துள்ளாகி அருகில் சொல்கின்றார்கள். இது விதாசி என்பதாக நேரடியாக தரையிலே தொழ வேண்டும், மண்ணிலே தொழ வேண்டும், அல்லது சாதாரண தரையில் தான் தொழ வேண்டுமே தவிர தரைக்கு மேலாக இது போன்ற தனிப்பமான விருப்புகளை வைத்துக் கொண்டு தொழுவது இது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாத ஒரு செயல். சாதாரண விருப்பில் தான் நெற்றிலே வலுப்படும்படியாக அந்த ஒரு அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி இஸ்லாத்துல தொழுதிருக்கிறார்கள். இங்கே நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், இப்பொழுது பயணத்திலே செல்லும் போது சிலர் தொழுவது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகைக்கு இடம் கிடைக்கிறது கிடையாது, அதனால நாங்கள் தொழுகவில்லை என்று சொல்கிறார்கள். பல நேர தொழுகைகளை கதா தொழுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் மண் தரையிலே சஜிதா செய்வதிலே அவர்களுக்கு கொஞ்சம் பெருமை. நான் எவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு, நான் எவ்வளவு பெரிய படிச்ச பொண்ணு, என் ட்ரெஸ் என்ன, என்னுடைய புர்காவுடைய விலை என்ன, நான் எப்படி மண்ணில உட்கார்றது, நான் எப்படி மண்ணில செஞ்சா செய்யறது என்று சில ஆண்கள் பெண்கள் வெட்கப்படுவதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா சகோதரிகளே, இந்த உலகத்திலே உயர்ந்த மனிதராகிய அல்லாவிடத்திலே கண்ணியம் பெற்ற மனிதராகிய இறுதி தூதராகிய அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாதாரண மண்ணில் தான் சஜிதா செய்தார்கள். அவர்களது தோழர்கள் எல்லாம் இந்த சாதாரண மண்ணில் தான் சஜிதா செய்தார்கள். வெயில் நேரத்திலே சஜிதா செய்வார்கள் இன்று நாம் செய்யக்கூடிய சஜிதாவை போன்று காக்கா கொத்துகிற சஜிதாதான் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு நேரம் இருப்பார்கள் சுடக்கூடிய அந்த மடலிலே தோழர்கள் எல்லாம் பொறுமையாக இருப்பார்கள். பின்னால் வர இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதுபோன்று மழை பெய்தால் அவையெல்லாம் சேராக ஆகிவிடும். அந்த சேற்றில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலே சஜிதா செய்தார்கள்? இன்றைக்கு மக்கா மதீனாவுக்கு ஹஜ்ஜுக்கு போனா முசல்லா வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டிய 30,000 ரூபாய் கொண்டு போறாங்க. கேட்டா முசல்லா வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுமா? இது பிதாசி என்பதை கவனத்திலே வையுங்கள். நீங்க எல்லாம் முசல்லா வாங்குற காசெல்லாம் கொடுத்தா ஒரு 10 பேரை ஹஜ்ஜுக்கே அனுப்பிடலாம். ஒரு 20 பேர் முசல்லா வாங்குற காசை ஒன்று சேர்த்தால் ஒரு 10 பேரை 5 பேரை ஹஜ்ஜுக்கே அனுப்பிடலாம். அந்த அளவுக்கு பிதாசான ஒன்றை வாங்கி வருகிறார்கள். சில பேரை பார்க்கணும் ஹஜ்ஜுக்கு போனா முசல்லா ஒரு 30,000 ரூபாய்க்கு, ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு தஸ்பி மணி, அப்புறம் இப்படி வாங்கிட்டு வர்றதுல பார்த்தா தம்சம் தண்ணியை தவிர பேரிச்சம்பழத்தை தவிர பாக்கி எல்லாமே வீண் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்ஷால்லா நீங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன வாங்கிட்டு வருவீங்க? தம்சம் தண்ணி, பேரிச்சம்பழம், அவ்வளவுதான். யார் கேட்டாலும் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி வந்தாரு, அவர் சொன்னாங்க இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை தவிர தம்சம் தண்ணியை தவிர முசல்லா தஸ்மி மணி எல்லாம் வாங்குறது பிரியாசன்னு சொன்னாங்கன்னு ரொம்ப அழகா சொல்லிருக்கு இன்ஷால்லா. அப்ப வீட்டுல இருக்கிற முசல்லா என்ன செய்யறது? அது அப்புறமா அடுத்தது பேசுவோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளி இருக்கிறதே வெறும் மண் தரையாக இருந்தது. கீழே அந்த கீட்டு இருக்கிறதே பேரித்தம்பள கீட்டாக இருந்தது. மண் கற்களை கொண்டு சமப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப அடுத்து ரசூலுல்லாஹுடைய வீட்டை நாம் பார்க்க போகிறோம். அப்ப ரசூலுல்லாஹுடைய வீடுன்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த வீட்டை பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால், இப்ப பொதுவா இப்ப இந்த பீஸ் ப்ரோக்ராம்ல கூட நாங்க பாக்கலாம், நம்ம நிறைய மக்கள் கலந்து வந்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ல ஏழைகள் பணக்காரங்க நடுத்தரவங்க கலந்து வந்திருக்கிறாங்க. இப்ப நான் இங்க யாராவது என்னுடைய இந்த சபையில பணக்கார சகோதரிகள் நல்ல காசு உள்ள நிறைய பணக்கார சகோதரிகள் கூட வந்திருக்கலாம். நான் அவங்கள்ட்ட என்ன கேட்க விரும்புறேன்னு சொன்னா, நீங்க ஒரு பெரிய பில்டிங்ல பங்களா வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னா என்றைக்காவது உங்களுடைய உறவினர்கள் உள்ள அல்லது உங்களுடைய தோழிகள் படித்த காலத்தில் ஏழை தோழிகள் ஏழை பெண்கள் சகோதரிகள் யாராவது உங்களுக்கு தோழிகளாக இருந்திருப்பார்கள். அவங்களுடைய வீடு பங்களா வீடா இருக்காது, குடிசை வீடா இருக்கும், வாடகை வீடா இருக்கும், சின்ன வீடா இருக்கும். அந்த மாதிரியான வீட்டுக்கு நமது பணக்கார பெண்கள் போய் பார்த்திருக்கிறாங்களா? நம்முடைய பணக்கார சகோதரிகள் இருக்கிறாங்களே, சகோதரர்கள் இருக்கிறாங்களே, ஏழைகளுடைய வீட்டை தேடி போய் அந்த குடிசை வீட்டுல அந்த ஏழைகளோட உட்கார்ந்து இருக்கிறாங்களா? அப்படின்னு கொஞ்சம் நீங்களே உங்களை கேட்டு பாருங்க சகோதரிகளே, என்ன பதில் சொல்றீங்கிறத எனக்கு நீங்க சொல்ல வேணாம், உங்களுக்கே நீங்க வச்சுக்கொள்ளுங்க, நான் அடுத்து சொல்றதை வச்சு நீங்க அதை சரி செய்து கொள்ளுங்கள். யார் அவர்கள் ஒரு குடிசையினுடைய வீட்டுக்குள் நுழைய விரும்பவில்லையோ, ஒரு ஏழையின் வீட்டுக்குள் நுழைவதற்கு விரும்பவில்லையோ, ஒரு ஏழையோடு மண் தரையிலே அமர்வதற்கு விரும்பவில்லையோ, அவர் ரசூலுல்லாஹ்வோடு அமர்வதற்கு விரும்பவில்லை. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பார்ப்பதற்கு தகுதியற்றவர், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே அமர்வதற்கு தகுதியற்றவர். நபியினுடைய சபையை விட்டு அவர் விரட்டப்பட்டு விடுவார். அந்த பாதுகாப்பான என் சகோதரிகளே, நீங்கள் நாளை மறுமையிலே உங்கள் கணவனோடு, உங்கள் தந்தையோடு, உங்கள் உறவுகளோடு ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் உங்களது முஹல்லாக்களிலே உள்ள, உங்களது ஊர்களிலே உள்ள ஏழைகளுடைய வீட்டுக்கு சென்று தேடி சென்று சலாம் சொல்லி அவர்களோடு தரையிலே அமர்ந்து பாருங்கள். பெரிய பெரிய சோபாக்களிலே சாய்ந்து கொண்டிருந்த நீங்கள் அந்த ஏழைகளுடைய வீட்டுக்கு சென்று பிஞ்ச அந்த பாய்களிலே, பீந்து போன அந்த பழைய பாய்களிலே அவர்களோடு உட்கார்ந்து ஒரு மீட தண்ணீரை குடித்து பாருங்கள். உங்கள் வீடுகளிலே சோபாக்களிலே அமர்ந்து கொண்டு காஸ்ட்லியான டீயை நீங்க குடிச்சிருக்கலாம், காஸ்ட்லியான வெளிநாட்டு இம்போர்ட் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் நீங்க குடிச்சிருக்கலாம். ஏழையினுடைய வீட்டுக்கு சென்று அந்த ஏழையோடு சீந்த அந்த விரிப்பிலே, சிரிந்த அந்த விரிப்பிலே உட்கார்ந்து அவனோடு, அந்த ஏழை உங்களுடைய சகோதரியோடு, உங்கள் தோழியோடு அமர்ந்து ஒரு மீட தண்ணீரை குடித்து பாருங்கள் சகோதரிகளே. ஈமானுடைய உணர்வு உங்களுக்கு வருகிறதா இல்லையா என்பதை நீங்கள் வந்து பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களா இல்லையா என்று உங்களுக்கு அப்போது தெரியும். அன்பு சகோதரிகளே, நமது நபியினுடைய வீடு, எந்த நபியை நாம் பார்க்க போகிறோமோ அந்த நபியினுடைய வீடு அது ஒரு மாடி வீடு அல்ல, அது ஒரு பங்களா வீடு அல்ல, அது ஒரு கண்டோமினியம் அல்ல, அது பல அறைகளை கொண்ட இன்று நமது வீடுகள் இருப்பது போன்று டைனிங் ஹால், ஹால், கிச்சன், ரூம்ஸ், பெட்ரூம்ஸ், சில்ட்ரன் ரூம்ஸ், அப்புறம் என்ன சொல்றது, இந்த சாமான்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ரூம், பழத்தாப்போன சாமான கூட வெளியில மத்தவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாம அதெல்லாம் கூட்டி போறதுக்கு ஒரு ரூம், இப்படியெல்லாம் பல வகையான ரூம் வச்சிருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு. அந்த மாதிரியெல்லாம் இல்ல சகோதரிகளே, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு மொத்தமா உள்ளார போனா ஆரம்பத்துல ஒரு சின்ன இடம், அதுக்கப்புறம் ஒரு ரூம், அவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு. இந்த மாதிரி ஏறக்குரிய 4-5 அறைகள் இருந்தன ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுற்றி. அதில் அன்னை ஆயிஷா இருந்தார்கள், அன்னை ஹப்சா இருந்தார்கள், உம்மு சலமா இருந்தார்கள், ஜைனப் இருந்தார்கள், இப்படி பல மனைவிமார்களை உடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அறையை தான் கொடுத்திருந்தார்களே தவிர பங்களாக்களை அல்ல, கண்டோமினியங்களை அல்ல, பெரிய பெரிய விசாரமாக தோட்டங்களை உடைய வீடுகளை இல்லை என்பதை சகோதரிகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா, நபி அவர்கள் இந்த உலக பொருட்களை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததில்லை, மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அவர்கள் நாடியதும் கிடையாது. அவர்களுடைய மகிழ்ச்சி எதில் இருந்தது தெரியுமா, நபி அவர்கள் சொல்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஹில குர்ரத்து அய்னி ஃபிஸ்ஸலாம், என் கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்பதாக, என் கண் குளிர்ச்சி தொழுகையில் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொன்னார்கள், மா லீ துன்யா மா மதலி வமதலு துன்யா இல்லா கராகிபின் சார ஃபீ யௌமின் ஸாயிபின் ஃபஸ்தல்ல தஹ்த ஷஜரதின் ஸாஅதன் ஃபில் நஹாரின் தும்ம ராஹ வதரகஹா. ஒரு வெயில் நிறைந்த வெயில் காலத்திலே ஒரு மனிதன் வெயிலிலே செல்லும் போது அவன் ஒரு மரத்தடி நிழலிலே ஓய்வெடுத்து விட்டு பிறகு பயணம் புறப்படுகிறான் அல்லவா, அப்படித்தான் இந்த உலகத்திலே நான் வந்திருக்கிறேன், சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக வந்திருக்கிறேன் தவிர நிரந்தரமாக நான் இங்கு வருவதற்காக, நிரந்தரமாக நான் இங்கு தங்குவதற்காக வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்கிறேன். ஆகவே நபி அவர்கள் பெரிய வீடுகளை கட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போய்விட்டு வந்த போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தங்களது வீட்டை நல்ல கற்களை கொண்டு அதை மண்ணை கொண்டு பூசிக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் திரும்ப போய்விட்டார்கள். உம்மு சலமா ஓடோடி அழுது வருகிறார்கள். அன்பு கணவனே, என் வீட்டுக்கு வந்து இப்ப நீங்கள் திரும்ப செல்கிறீர்களே என்று சொன்னபோது உம்மு சலமா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அல்லாவின் தூதரே, இந்த கீற்றுகளால் பருதா சரியாக இருப்பதில்லை, எனவே கற்களை கொண்டு கட்டினேன் என்று சொல்கிறார்கள் சகோதரிகளே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு சலமா, மௌத்து நமக்கு இதைவிட அருகாமையில இருக்கிறது, இது நமக்கு தேவையா என்று சொன்னார்கள் என்றால் என் சகோதரிகளை நினைத்து பாருங்கள். இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் எவ்வளவு சுகங்களை இன்பங்களை அனுபவிக்கிறோம், அல்லாஹ் நம்மை மன்னிப்பானார்கள். இந்த காலகட்டத்திலே வசதியான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு கூட அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நினைக்காமல் எத்தனை முஸ்லீம் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபிகளுடைய பேரன், இவர்களுடைய தாய்தான் சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா. நபியின் ஈர குறை சொல்கிறார்கள் ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு, நாங்கள் நபியினுடைய வீட்டுக்கு செல்வோம், அதாவது இவர்கள் பெரியாளர்களுக்கு பிறகு சொல்கிறார்கள், அந்த வீட்டினுடைய கூரை இவர்கள், அதாவது இவர்களிடம் திருமணங்களாக இருக்கும் பொருள் சூழலாக இறந்து விடுகிறார்கள். சொல்கிறார்கள் ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு, நாங்கள் எங்களது கைகளால் நபியினுடைய வீட்டு கூரையை தொட்டு விடுவோம். அப்ப அந்த அளவிற்கு தாழ்வான அந்த கூரை உள்ளதாக, முகடு உள்ளதாகத்தான் ரசூலுல்லாஹுடைய அந்த வீடு இருந்தது. சகோதரிகளே, இப்போது ரசூலுல்லாஹுடைய ஊருக்கு சென்றோம், புகழ்மலையை பார்த்தோம், பிறகு மஸ்ஜிது நபவியை நாம் பார்த்தோம், பிறகு ரசூலுல்லாஹுடைய வீட்டை பார்த்தோம். இப்போது அந்த வீட்டுக்குள்ளே யாரை சந்திக்கப் போகிறோம்? واحسنهم خلقا او واحسنهم خلقا ليس بالطويل البائن ولا بالقصير அப்படியே நபியுடைய அந்த அழகை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். அவர்களுடைய தோற்றத்தை அல்ல, ஏனென்றால் அந்த தோற்றத்தை நாம் பார்க்கவில்லை, கற்பனை செய்ய முடியாது. அவர்களை போன்ற ஒரு படைப்பு இந்த உலகத்திலே படைக்கவே இல்லை அல்லாஹ்வுத்தாலா. யூசுப் நபி அவர்களுக்கு அழகின் பகுதி கொடுக்கப்பட்டதென்றால், நமது நபிக்கு அழகு அப்படியே கொடுக்கப்பட்டதென்றால், அந்த நபியின் அழகை எப்படித்தான் சொல்ல முடியும்? யூசுப்புக்கு அல்லாஹ் அழகின் சமபாதியை கொடுத்தான், அதுவே அவ்வளவு அழகு என்று சொன்னால், சந்திரனை பார்த்ததை போன்று பெண்களெல்லாம் விரல்களை வெட்டிக் கொண்டார்கள் என்றால், நமது நபியோ முழு அழகு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குர்ஆனிலே வர்ணிக்கின்றார். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நீங்கள் மகத்தான பண்பிலே இருக்கிறீர்கள், மகத்தான அழகிலே இருக்கிறீர்கள் என்று பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். சகோதரிகளே, நபி அவர்கள் எப்படி தெரியுமா? அஹ்சன அன்னாஸி வஜ்ஹா, மக்கள் எல்லோரையும் விட அழகிய முகம் படைத்தவராக இருந்தார். وَأَحْسَنَهُمْ خَلْقًا, அவர்களுடைய உடல் அமைப்பும் அப்படித்தான், அவர்களை போன்ற அழகுடையவர் வேறு யாரும் இல்லை. பாயினி, ரொம்ப பார்ப்பதற்கு உயரமானவராகவும் இல்லை, கசீரி, மிக குட்டையானவராகவும் இருக்கவில்லை. காணன் நபியும் அன்புடன் அவர்கள் நடு அந்த உடல் அமைப்புடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நெஞ்சு விருந்ததாக இருந்தது. அவர்களுடைய நெஞ்சிலே, அவர்களுடைய நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை அப்படியே மெல்லிய முடியின் அந்த கோடு இருந்தது. அவர்களுடைய தலைமுடியோ அவர்களுடைய அந்த காலின் சோலை வரை அடைத்துக் கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு அழகிய ஒரு தலைமுடி உடையவர்களாக சூழ்நிலை சிறந்தாக அடக்கி வைத்திருந்தார்கள். நடு வாக்கு எடுத்திருப்பார்கள். ஒருமுறை பதாயுன் ஆஜிம் சொல்கின்றார்கள், சிவப்பு கோடு போடப்பட்ட வெள்ளை நிற ஆடையிலே சிவப்பு கோடு போடப்பட்ட ஒரு ஆடையை அணிந்திருந்தார்கள் ரசூலுல்லா, அவர்களை போன்று அழகான ஒருவரை நான் பார்க்கவே இல்லை என்று பரா இப்னு ஆசிம் சொல்லுகிறார்கள். ஒருவர் பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார், ரசூலுல்லாஹுடைய முகம் கத்தியை போன்று கூர்மையாக இருந்ததா, அதாவது நீளமான வடிவம் உடையதாக இருந்ததா, அல்லது வட்ட வடிவம் உடையதாக இருந்ததா என்று கேட்டபோது பலாயிபுன ஆதிரிப்பு சொல்லுகின்றார்கள், நபியினுடைய முகம் சந்திரனை போன்று இருந்தது என்பதாக. அன்பிற்குரிய சகோதரிகளே, நபியினுடைய அந்த உடலை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அனசிறது எல்லாம் அன்பு சொல்லுகின்றார்கள், எத்தனையோ பத்துகளை தொட்டிருக்கலாம், ஆனால் நபியை போன்று, நபியினுடைய கையை போன்று மென்மையான பட்டு துணியை நான் தொட்டதே இல்லை. அல்லாஹ்வின் அருளால் நாம் மதீனாவிற்கு சென்றோம். அங்கே உஹத் மலையை பார்த்தோம், மஸ்ஜித் நபவியை பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்தோம், அந்த வீடு எப்படி இருந்தது என்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய அழகு எப்படி இருந்தது என்பதை பற்றிய வர்ணனையை பலா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து இப்போது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சு எப்படி இருக்கும், கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாருங்கள், அல்லது சிந்தனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் போது சஹாபாக்கள் எல்லாம் முன்னால் உட்கார்ந்திருந்தார்கள், அவர்களை அடுத்து கடைசியிலே பெண் சஹாபிகள் உட்கார்ந்திருப்பார்கள். நபி அவர்கள் பேசுவதை அந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் கேட்டார்கள் என்றால், நபியினுடைய அந்த பேச்சு எப்படி இருந்தது என்பதை பற்றி அவர்களுடைய மனைவியார் நமது பாசத்திற்குரிய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், கான கலாமு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமன் ஃபஸ்லன் யஃபஹமுஹு குல்லு மன் யஸ்மஅஹு. நபியினுடைய அந்த பேச்சு மிக அழகிய பேச்சாக, ஒரு தெளிவான பேச்சாக இருந்தது. யாரெல்லாம் அந்த சபையிலே உட்கார்ந்திருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த பேச்சை மிக தெளிவாக கேட்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் அப்படித்தான் பேசுவார்கள். இப்போது பொதுவாக மக்கள் பேசுவதை போன்று அவசரம் அவசரமாக மிக வேகமாக பேச மாட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يُعِيدُ الْكَلِمَةَ ثَلَاثًا لِتُعْقَلَ عَنْهُ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்றால் ஒரு பேச்சை ஒன்றுக்கு மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்வார்கள். மக்கள் அந்த பேச்சை கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அழகான தெளிவான பேச்சுடையவர்களாக இருந்தார்கள். இப்ப நபியை நாம் பார்க்க செல்கிறோம் என்றால் யாரும் பயந்து விட வேண்டாம், அல்லாஹுடைய நபி ஆயிற்றே, நாம் அவர்கள் முன்னால் எப்படி உட்காருவது எப்படி பேசுவது என்று பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்களே தவிர, ஒரு அரசரை போல ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாகவோ மக்களை பயமுறுத்தும்படியாக அவர்கள் ஆடை அணியக்கூடியவர்களாகவோ அல்லது மக்களை பயமுறுத்தும்படியான ஒரு தோற்றம் உடையவர்களாகவோ இருக்கவில்லை. மிக மிக எளிமையாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபியை பார்ப்பதற்காக ஒரு கிராமத்து மனிதர் வெகு தூரத்திலிருந்து மதீனாவிற்கு வந்தார். இப்போது நாம் பார்க்க சென்றிருப்பதை போன்று உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப வந்தபோது நபி எங்கே என்று தேடி அவர் வந்தபோது ரசூலுல்லாஹுவை பார்த்தவுடன் அப்படியே பதட்டப்பட ஆரம்பித்து விட்டார், உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டார், அவருடைய கைகால்கள் எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பித்து விட்டன. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், ஹவ்வினாலை, அதாவது நமது மொழியிலே சொல்வதாக இருந்தால் மேக் ஈஸி, டேக் இட் ஈஸி, பதட்டப்படாதே, கவலைப்படாதே, ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் பதட்டப்படுகிறாய், கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் அமைதியாக இரு. ஃபைன்னி லஸ்து பி மலிகின், நான் ஒரு அரசன் இல்லை, இந்த சாதாரண ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணுடைய மகன் தான் நான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய சபைக்கு போகும் போது இறை அச்சமும் அந்த இறை அன்பும் இருந்தால் போதும், அவர்களை பற்றிய தனிப்பட்ட பயம் தேவையில்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகின்றார்கள் சகோதரிகளே. சரி, அடுத்து ரசூலுல்லாஹுடைய வீட்டை கொஞ்சம் பார்ப்போம். நபி அங்கே இருக்கின்றார்கள். நபியினுடைய வீடு எப்படி இருந்திருக்கும்? இன்றைய நம்முடைய வீடுகளை போன்றா, அல்லது இன்றைய மக்களுடைய காலத்தினுடைய வீடுகளை போன்றா? அலங்காரங்கள், போட்டோக்கள், எங்கு பார்த்தாலும் அலங்கார சாமான்கள், அலங்கார தொங்கு தோரணைகள். நபியினுடைய வீட்டில் இதெல்லாம் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா, லா தத்குலுல் மலாயிகது பைதன் ஃபீஹி கல்பன் வலா தஃபாவீர், நாய்களும் உருவங்களும் உள்ள வீட்டிலே மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் சுவர்கள் கீற்றுகளால் திரையிடப்பட்டதாக, கீற்றுகளால் அமைக்கப்பட்டதாக தான் இருந்ததே தவிர, இன்றைய அலங்கார தோரணைகள் எல்லாம் நபியினுடைய வீட்டிலே இல்லை. நபியினுடைய வீட்டு பொருள்களை பார்த்தால் மிக அற்பமான பொருள்கள் தான் ரசூலுல்லாஹுடைய வீட்டிலே இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பணிவிடையாளர், அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு மரத்தால், அதாவது மூங்கில் மரத்தை போன்ற அந்த மூங்கில் மரங்களை சிலாம்புகளாக சீவி அவற்றை ஒன்றாக இணைத்து அவற்றுக்கு இரும்பு பட்டிகள் இட்டு ஒரு பாத்திரத்தை வெளியே கொண்டு வந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாத்திரம் இதுதான், இந்த மரத்தால் செய்யப்பட்ட இந்த பாத்திரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் அருந்துவார்கள், பால் அருந்துவார்கள், பேரித்தம்பழத்தை ஊற வைத்து அதன் நீரை சாப்பிடுவார்கள், தேன் குடிப்பார்கள் என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை திருமதியிலே நாம் பார்க்கிறோம். இன்று தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு பாத்திரம், டீ சாப்பிடுவதற்கு ஒரு பாத்திரம், உணவுக்கு ஒரு பாத்திரம் என்று எத்தனை வகையான பாத்திரங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் நமது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஒரே ஒரு பாத்திரத்தில் தான் தண்ணீரும் குடித்தார்கள், பாலும் குடித்தார்கள், தேனும் குடித்தார்கள், பேரித்தம் பழத்தை ஊற வைத்தும் அதிலிருந்துதான் சாப்பிட்டிருக்கிறார்கள். அதுவும் இன்றைய எவர் சில்வர் அல்லது பித்தளை போன்ற பாத்திரம் அல்ல, ஒரு சாதாரண மூங்கில் தட்டியால் ஒன்றிணைத்து இரும்பு பட்டிகள் கொடுத்து செய்யப்பட்ட ஒரு அற்புதமான பாத்திரம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு குவளையாக, கிளாஸாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி அவர்கள் தண்ணீர் குடித்தால் மூன்று முறை மூச்சு விட்டு, அதாவது இடைவெளி விட்டு குடிப்பார்கள், உடனே ஒரே முறையிலே அப்படியே அள்ளி குடித்து விட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரிகளே, அப்படி ஒரு நபியினுடைய வீடு எவ்வளவு எளிமையான வீடாக இருந்தது. நபியிடத்திலே ஒரு இரும்பு கவச ஆடை இருந்தது. ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? நபியவர்கள் பசி, பட்டினி, பஞ்சம், அதாவது தன்னிடத்தில் இருந்ததையும் ஏழை முஸ்லிம்களுக்கு கொடுத்து விட்ட காரணத்தால் தன்னுடைய அந்த இரும்பு கவச ஆடையை ஒரு யகூதி இடத்திலே கொடுத்து 30 சா கோதுமையை, அதுவும் சாதாரண ஒரு பார்லி தொழி கோதுமையை கடனுக்கு வாங்கியிருந்தார்கள். அதற்கு அடமானமாக அந்த தனது கவச ஆடையை கொடுத்திருந்தார்கள். அதை மீட்க முடியாத நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள் என்ற செய்தியை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றதை நாம் பார்க்கிறோம் சகோதரிகளே. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எளிமையை விரும்பினார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூபா
لمن هدي الى الاسلام وكان عيشه كفافا وقنع. இஸ்லாமிய மார்க்கத்தை பெற்று போதுமான அளவு வாழ்வாதாரத்தை அடைந்து அதை கொண்டே திருப்தி அடைந்த மனிதனுக்கு அல்லாஹ் நற்செய்தி வழங்குவானாக, அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டுமாக என்ற வாழ்த்துகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று உலக மக்கள் நினைப்பதைப் போல பெரிய பெரிய ஆடம்பரமான வசதிகள் எல்லாம் இருந்தால்தான் நிம்மதி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரவில்லை. சொன்னார்கள், மன் அஸ்பஹ ஆமினன் ஃபீ ஸர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி عنده قوت يومه فكانما حيزت له الدنيا بحذافيرها. இமாம் திருமதி அறிவிக்கிறார்கள், யார் தனது வீட்டிலே பாதுகாப்போடு இருக்க அவருடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்க அன்றைய தினத்தின் உணவும் அவரிடத்திலே இருக்கிறது என்றால் உலக செல்வங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டவரை போல வீட்டிலே பாதுகாப்போடு இருக்கிறார், உடல் சுகத்தோடு இருக்கிறார், அன்றைய உணவும் அவரிடத்திலே இருக்கிறது என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் உலக செல்வங்கள் எல்லாம் இருப்பதை போல என்று. அப்படித்தான் கண்ணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் தங்கள் உறவுகளோடு பாசம் நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், நபி தனது தந்தையை வாழ்நாளிலே பார்க்கவில்லை. தான் பிறப்பதற்கு முன்பே அந்த நபி நமது நபியின் தந்தை இறந்து விட்டார். தன் தாயின் மீது நபி வைத்திருந்த பாசம் எவ்வளவு தெரியுமா? சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிகழ்வை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கூட இருந்தவர்கள், ஸாரன் நபியு கப்ர உம்மிஹி ஃபபகா வஅப்கா மன் ஹவுலஹு. நபி அவர்கள் தனது தாயுடைய கபரை ஜியாரத்து செய்ய செல்கிறார்கள், அவரும் அழுக சுற்றி உள்ளவர்களையும் அழ வைத்தார்கள். சொன்னார்கள், எனது ரப்பிடத்திலே நான் அனுமதி கேட்டேன், இறைவா எனது தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு தேடட்டுமா என்று அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவர்களுடைய கபரையாவது நான் பார்த்து வரட்டுமா என்று கேட்டபோது அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான், கபர்களை சந்தியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படித்தான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளோடு பாசம் உள்ளவர்களாக, உறவுகளோடு நேசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தனது மகள்களை நேசித்தார்கள், அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள். தனது மகள்களுடைய பிள்ளைகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சி விளையாண்டார்கள். ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உமாமா என்ற ஜெயனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகளோடு, தனது மகன் இப்ராஹிமோடு அவ்வளவு பாச மலைகளை பொழிந்து ஒரு சிறந்த தந்தையாக நமது நபி அவர்கள் வீட்டிலே விளங்கினார்கள். 9 மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, வீட்டிலே நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்களை பற்றி அவர்களுடைய அன்பு துணைவியார் பாசம் நேசத்திற்குரிய அந்த மனைவியார் ஆயிஷா இடத்திலே கேட்கப்படுகிறது, மாதா கான யஅமலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வார்கள்? நமது தாயிடத்திலே ஆயிஷா இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம், ரழியல்லாஹு அன்ஹா, நபிமார்களுடைய அதாவது நபியினுடைய மனைவிமார்கள் சஹாபி பெண்மணிகளுடைய பெயர் சொல்லப்பட்டால் மன நிரம்ப ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக என்று நீங்கள் துவா செய்ய வேண்டும். அப்படி நீங்க துவா செய்தால் மலக்கு பக்கத்திலிருந்து யா அல்லாஹ் இவரையும் பொருந்தி கொள்வாயாக என்று உங்களுக்காக துவா செய்கிறார். செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம தாயிடத்துல கேட்கிறோம், அம்மா ரசூலுல்லா எப்படி இருப்பார்கள் வீட்டிலே என்று நமது தாய் சொல்வதை பாருங்கள், கான பஷரம் மினல் பஷரி, மனிதர்களில் ஒரு மனிதராகத்தான் அவர்கள் இருந்தார்கள். எஃப்லி சௌபஹு, தனது ஆடையை அவர்களே துவைத்துக் கொள்வார்கள், தனது ஆடையை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். வயஹ்லி புஷாத்தஹு, தனது ஆட்டிலிருந்து தனக்கு பால் தேவை என்றால் அவர்களே கறந்து கொள்வார்கள். வயஹ்துமு நஃப்ஸஹு, தன் வேலையை தானே செய்து கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். 9 மனைவிமார்கள், பணிவிடையாளர்கள், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணிவானவர்கள் பாருங்கள். இந்த இடத்துல என் அன்பு சகோதரிகளுக்கு ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், உங்கள் கணவனோ தந்தையோ உங்கள் வீட்டிலே பணி செய்வதற்கு பணியாளர்களை வைத்திருக்கலாம், பணி பெண்களை வைத்திருக்கலாம். அன்பு சகோதரிகளே, அவர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லித் தருகிறார்கள். அற்ப அற்ப வேலைகளை எல்லாம் நீங்கள் பெட்டுகளிலே படுத்துக்கொண்டு, கட்டில்களிலே உட்கார்ந்து கொண்டு, சோபாக்களிலே சாய்ந்து கொண்டு அவர்களை வேலை வாங்குவது, இது உங்களுக்கு அழகு அல்ல. தேவை என்றால், முடியவில்லை என்றால் நீங்கள் அவர்களிடத்திலே அப்படிப்பட்ட சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் வாங்கலாம். அதற்காக அவர்களை மிரட்டி நபியை நேசிக்கக்கூடிய பெண்களின் பழக்கமாக இருக்கக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். நபி அவர்களிடத்திலே இருந்த அந்த பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபியிடத்திலே 10 ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறேன். எத்தனை ஆண்டுகள்? அல்லாஹு அக்பர். நபியினுடைய பணியாளர் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர், 10 வயசிலே வேலைக்கு சேர்ந்தார். நபி மரணிக்கின்ற வரை நபியோடு தான் இருந்தார், திருமணம் கூட அதுவரை ஆகவில்லை. ரசூலுல்லாஹிற்காக வேண்டி வாழ்க்கையை கொடுத்த அந்த பணியாளர் சொல்கிறார், இந்த 10 ஆண்டுகளிலே நபி என்னை ஏசியதில்லை, திட்டியதில்லை, ஏன் செய்தா ஏன் செய்யவில்லை என்று என்னை மிரட்டியதில்லை என்று. அந்த அளவுக்கு தனது பணியாளரிடத்திலே பாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டே செல்வோம். அப்ப நபி அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது என்று தெரிந்தோம், பேச்சு எப்படி இருந்தது என்று தெரிந்தோம், அழகு எப்படி இருந்தது என்று தெரிந்தோம், அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள், அவர்களுடைய உணவு எப்படி இருந்தது. நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லகத் ரஐது நபியக்கும் வமா யஜிது மின தக்லி மா யம்லவு பதனஹு. அதாவது இன்று சில பேரித்தம்பளங்களை மக்கள் எல்லாம் வாங்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு மட்டமான பேரித்தம்பளங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட பேரித்தம்பழங்கள் கூட நபி அவர்கள் வயிறார சாப்பிடுவதற்கு கிடைத்ததில்லை. அந்த அளவிற்கு பட்டினியிலே வறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். நமது தாய் ஆயிஷா சொல்லுகின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹா, இன் குன்னா ஆல முஹம்மதின் நம்குது ஷஹரன் மா நஸ்தௌகிது பினாரின் இன் ஹுவ இல்லத் தம்ரு வல் மா. நாங்கள் முஹம்மதுடைய மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், 1 மாத காலம் அப்படியே கடிந்து கொண்டே இருக்கும், எங்களது வீடுகளிலே அடுப்பு எரிந்ததில்லை, எங்களது வீடுகளில் நாங்கள் அடுப்பு எரித்ததில்லை, மூட்டியதில்லை என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் என் அன்பு சகோதரிகளே? ஒரு வீட்டிலே அடுப்பு எரியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அங்கே சமையல் எதுவும் நடக்கவில்லை, அங்கே சாப்பாடு எதுவுமே இல்லை, என்னத்தான் சாப்பிட்டீர்கள் என் அன்பு தாயே என்று அவர்களுடைய சகோதரியின் மகனார் கேட்டபோது சொன்னார்கள், இன்ஹுவ இல்ல தம்ருவல் மா, சில பேரித்தம் பழங்களும் சில தண்ணீர்களும் தான் எங்களுக்கு கிடைத்தன என்று அன்னை ஆயிஷா சொல்கின்றார்கள். சகோதரிகளே, இன்று உங்கள் வீடுகளிலே ஒரு நேரத்திலே எத்தனை வகையான உணவுகள் காலையிலே சமைக்கப்படுகிறது? இட்லி சமைக்கிறீர்கள், தோசை சமைக்கிறீர்கள், அவருக்கு இட்லியும் பிடிக்காது தோசையும் பிடிக்காது என்று பூரி சமைக்கிறீர்கள், அவங்களுக்கு இட்லியும் பிடிக்காது தோசையும் பிடிக்காது பூரியும் பிடிக்காது, அவர் டயபெட்டிக் பேஷண்ட் என்று அவருக்கு சப்பாத்தியும் செய்யறீங்க, இன்னொருத்தருக்கு ஓட்ஸ் கஞ்சியும் காய்ச்சி கொடுக்குறீங்க. சுபஹானல்லாஹ், ஒரு நேரத்திலே எத்தனை வகையான உணவுகள், ஒரு இட்லிக்கு எத்தனை வகையான சட்னி செய்யறீங்க யோசிச்சு பாருங்க. தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி, மிளகா சட்னி, சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு வகை வகையான உணவுகளை கொடுத்து கூட மனமாற அல்லாஹுவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லாமல் மக்கள் நன்றி கேட்டவர்களாக இருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், நமது நபியோ 1 நாளைக்கு 2 முறை வயிறார சாப்பிட்டதில்லை, 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டதில்லை, 1 மாத காலம் வீட்டிலே அடுப்பே எரிந்ததில்லை என்று சொன்னால் அந்த தூதருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து ஏழைகளுக்கு வாரி வழங்க வேண்டும். நாம் சாப்பிடுகிற உணவுகளை மிச்சப்படுத்தினாலே எத்தனையோ ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், படிப்பு கொடுக்கலாம், அவர்களது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்கலாம். ஆனால் சில சகோதரிகள் சகோதரர்கள் தான் சம்பாதித்தது, தனது வீட்டுக்காரர் குடும்பத்தார் சம்பாதித்தது தனக்கே சொந்தம் என்று ஆடம்பரமாக செலவழிக்கிறார்களே, இவர்கள் நபியை நேசிக்கக்கூடிய உம்மத்திகளாக ஆகுவார்களா என்றால் ஒரு காலம் ஆக மாட்டார்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். அடுத்து சகோதரிகளை, நமது தாயிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறோம், நபி அவர்கள் வீட்டிலே இருக்கும் போது எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள்? ஏற்கனவே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார்கள், எப்படி இருப்பார்கள், தன் ஆடையை தானே துவைத்துக் கொள்வார்கள். இந்த ஹதீஸ கேட்டு நேரா வீட்டில் போய் இனிமே நான் உங்க துணியை துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிடாதீங்க. தனது வேலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், தனது ஆற்றிலிருந்து அவர்களே பால் கறந்து கொள்வார்கள் என்றெல்லாம் அன்னை ஆயிஷா சொன்னதை நாம் கேட்டோம். இப்பொழுது இன்னொரு ஒரு தாபிஈ, அஸ்வத் இப்னு யஸீத் என்ற அந்த தாபிஈ அன்னை ஆயிஷாவிடத்திலே கேட்கிறார், தாயே நபி அவர்கள் வீட்டிலே இருக்கும் போது என்ன செய்வார்கள் என்று பாருங்கள். இன்று வீட்டில் இருக்கிற ஆண்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, நம்ம சகோதரிகள் சொல்லுவாங்க, வந்தவனே டிவியை திறந்துட்டு அவரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு, அல்லது நாங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருப்போம் அவரும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி, இதுதான் இன்றைய வீடுகளில் நடக்கிறது. சகோதரிகளை சொல்லுவதற்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ சொல்லிவிடுகிறேன், தயவு செய்து உங்கள் வீடுகளிலே அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்கிறேன், இந்த சினிமா சீரியல் கலாச்சாரங்களை அடியோடு ஒழித்து விடுங்கள், அடியோடு ஒழித்து விடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமின்களாக இருந்தால், மூமினான பெண்களாக இருந்தால், சினிமா பார்ப்பதையும் சீரியல்கள் பார்ப்பதையும் சினிமா பாட்டுகள் கேட்பதையும் ஒழித்து விடுங்கள், நிறுத்தி விடுங்கள். அதற்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி மன்னிப்பு தேடுங்கள். இந்த சினிமாக்கள் சீரியல்கள் மூமின்களுடைய ஈமானை கெடுத்தன, முஸ்லிம்களுடைய இஸ்லாமை கெடுத்தன, இரையச்சம் உடையவர்களுடைய இரையச்சத்தை கெடுத்தது, தொழுகையாளிகளின் தொழுகையை கெடுத்தது, குடும்ப உறவுகளை கெடுத்தது, ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை காபிராக்கிவிட்டது. ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரத்தை இறை வழிபாடுகளிலே, இறை எச்சங்களிலே, நன்மையான அமல்களிலே, மறுமைக்கான அமல்களிலே நீங்கள் கழித்து நீங்கள் அவற்றை தேடிக்கொள்ளுங்கள். அஸ்வத் இப்னு யஸீத் கேட்கிறார், அன்னையே ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் வீட்டிலே என்ன செய்வார்கள் என்று சொல்கிறார்கள் நமது தாய், கான யகூனு ஃபி மிஹனி அஹ்லிஹி, நபி அவர்கள் தங்களது மனைவிமார்களுக்கு வேலை செய்வார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் தலைவர், அரசுடைய இறைவனை சந்தித்து வந்தவர், ஜிப்ரீலிடமிருந்து வஹியை பெறக்கூடியவர், மிஅராஜுக்கு சென்றவர், நபிமார்களின் தலைவர், அத்தனை கண்ணியங்களுக்கும் அல்லாஹ்விற்கு அடுத்து சொந்தமானவர் அந்த நபி தனது மனைவிகளுக்கு வேலை செய்து தருகிறார். இப்படித்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பழக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பழக்கத்தை கொடுக்க வேண்டும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டு கணவன்லாம் அப்படி இருக்கிறது இல்ல அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, தாய்மார்களாகிய நீங்கள் தான் காரணம். ஏன் தெரியுமா, உங்கள் ஆண் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளர்த்திருந்தால், வீட்டில இருக்கும் போது அவர்களுக்கு சில வேலை பயிற்சிகளை கொடுத்து வளர்த்திருந்தால், அவர்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லி தாய்மார்கள் வளர்த்திருந்தால், நீ உன திருமணம் முடித்து செல்லும் போது உனது மனைவியோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்திருந்தால், ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து நீங்கள் வளர்த்திருந்தால், அந்த ஆண் மக்கள் செல்லுகின்ற வீடுகளிலே அவர்கள் உங்கள் அந்த மனைவிமார்களுக்கு அப்படி இருந்திருப்பார்கள். அதை போன்று உங்களது வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஆண் மகன்களும் இருந்திருப்பார்கள். நாம் பிறரை அதாவது சீர்படுத்தும் பொழுது நமக்கு வரக்கூடியவற்றை அல்லாஹ் சீர்படுத்தி தருகிறார். சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா, எங்களுக்கு நபி அவர்கள் வேலை செய்து தருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு பாருங்க, என்னென்ன வேலை செய்து கொடுத்திருப்பார்கள். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்திருப்பார்கள், அவர்கள் பாத்திரங்களை கழுவி கொடுத்திருக்கலாம், தங்களது மனைவிமார்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்றால், எவ்வளவு ஒரு சிறந்த கணவனாகவும் நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று பாருங்கள், ஃபஇதா சமிஅ பில் அதானி கரஜ், அதான் சொல்லப்பட்டால் அப்படியே அந்த இடத்தை விட்டு வெளியேறி மஸ்ஜிதை நோக்கி சென்று விடுவார்கள். நபி அவர்களை பற்றி நமது தாய் சொல்கிற செய்தி. இன்று என்ன நடக்கிறது, ஒரு ஆண் வீட்டிலே தொழுகாமல் இருக்கிறான், அந்த பெண் மட்டும் அந்த நேரம் வந்தவுடன் தொழுது கொண்டிருக்கிறாள். இப்படி ஒரு முஸ்லிமான பெண் இருக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. தனது கணவனை, தனது தந்தையை அல்லது தனது சகோதரனை மஸ்ஜிதிலே அதானுடைய நேரம் வந்ததற்கு பிறகு வீட்டிலே தங்க வைப்பதற்கு ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு அனுமதி இல்லை. சகோதரிகளே, உடனடியாக உங்கள் கணவனை, உங்கள் தந்தையை, உங்கள் சகோதரனை வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற்ற வேண்டும், மஸ்ஜிதிலே சென்று தொழுது வாருங்கள் என்று. ஆனால் ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா, எத்தனையோ தொழக்கூடிய பெண்கள் அவர்களுடைய கணவன் தொழுகை இல்லாமல் இருக்க அதை சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய பத்துவாவை சொல்கிறேன், தொழக்கூடிய ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு தொழுகை இல்லாத ஒரு ஆண் ஹலால் இல்லை, அந்த திருமணம் செல்லாது, அவனோடு திருமண உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி தெரியாமல் நடந்திருக்குமே ஆனால் உடனடியாக அவனை விட்டு விலகி நிபந்தனை இட வேண்டும். நீ தௌபா செய்து தொழுகையை விடமாட்டேன் என்று உறுதி கொண்டால்தான் உன்னோடு நான் குடும்ப வாழ்க்கை நடத்துவேன், இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவரை விட்டு விலகிவிட வேண்டும். இதில் எந்த விதமான சமரசத்தையோ ஒற்றுமையோ அந்த பெண் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அவர் தொழுகையை நிலைநிறுத்துவதை தவிர வேறு எந்த விதமான சமரசத்திற்கும் வழி இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரிகளே. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு எப்படி பழகுவார்கள், பேசுவார்கள் என்றால், நமது தாய் அந்த ஹபீபா பின்துல் ஹபீப் ஜௌஜத்துல் ஹபீப் ஆயிஷாவை பற்றி சொல்லும் போது அப்படித்தான் சொல்வார்கள். ஹபீபா நேசத்திற்குரியவர், நமக்கெல்லாம் நேசத்திற்குரியவர், நமது நேசத்திற்குரிய அபூபக்கருடைய மகளார், நமது நேசத்திற்குரிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார், அந்த நேசத்திற்குரிய தாய் சொல்கிறார்கள், லம் யகுன் ரசூலுல்லாஹ் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா, நபி அவர்கள் அருவருப்பான பேச்சுடையவராக இருக்கவில்லை, அசிங்கமாக பேச மாட்டார்கள். இன்று பல ஆண்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அடியே வாடி போடி நில்லடி நாயே பேய குதிரையே கொல், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள், ரொம்ப அன்பா பேசுவார்கள். அன்னை ஆயிஷாவை அழைக்கும் போது யாயிஷ், அவர்கள் ஆயிஷா என்ற பெயரை அப்படியே சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள், அன்போடு அழைப்பார்கள், மனைவியே என்று அழைப்பார்களே தவிர அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு, ஆபாசமான பேச்சுகளை கொண்டு, முரட்டுத்தனமாக அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். வீட்டில் மட்டுமல்ல, ஒலா சஹாபன் ஃபில் அஸ்வாகி, வீட்டை விட்டு வெளியே சென்றாலும் சரி கூச்சலிட மாட்டார்கள், கத்தி பேச மாட்டார்கள். நீ இப்படி செஞ்சியா, நான் என்ன செய்யணும் பாரு, அப்படி செய்ய மாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்வார்கள். இன்றைக்கு என்ன நடக்குது, இந்த பக்கத்து வீட்டுக்காரியா அவன் என்ன இப்படி செஞ்சிட்டாளா, நான் என்ன செய்யணும் பாரு அப்படின்னு சொல்லி பழிவாங்கும் உணர்வுடையவர்களாக, பழிவாங்கும் குணமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் ரசூலுல்லாஹ். மன்னித்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள், அழகிய முறையிலே புறக்கணித்து விட்டு விடுவார்கள் சகோதரிகளே. எனவே அன்பு சகோதரிகளே, மாமியாரிடத்திலே பழிவாங்க வேண்டும், நாத்தனாக்களிடத்திலே பழிவாங்க வேண்டும், அண்டை வீட்டாரிடத்திலே பழிவாங்க வேண்டும், யாரை நான் விட்டு வச்சிருவனா, நான் என்ன இழிச்சவாயினா என்றெல்லாம் போட்டி போடாதீர்கள். உங்கள் நபியை பின்பற்றி மன்னிக்கும் மாண்புள்ளவர்களாக, மறக்கும் பண்புள்ளவர்களாக இருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஒருவர் வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அங்கே பாருங்கள். இதா ரஐதும் தாலிப ஹஜத்தின் யத்லுபுஹா ஃபர்ஃபிதுஹு, யாருக்காவது ஒரு தேவை என்றால் அந்த தேவையை அவருக்கு நீங்கள் எளிதாக்கி கொடுங்கள், இலகுவாக்கி கொடுங்கள், நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சகோதரிகளே, நபி அவர்கள் மென்மையாக இருப்பார்கள், மென்மையான பண்புடையவர்களாக இருப்பார்கள், கடினமாக பேச மாட்டார்கள், கத்தி பேச மாட்டார்கள், குறை பேச மாட்டார்கள், விரும்பாத ஒன்று நடந்தால் அப்படியே முகம் திருப்பிக் கொள்வார்கள், அருகில் அமர்ந்திருப்பவரை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வார்கள், முகத்துதியை விரும்ப மாட்டார்கள், அதிகம் பேச மாட்டார்கள், தேவையற்றதை பேச மாட்டார்கள், யாரையும் பழிக்க மாட்டார்கள், யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள், பிறர் குறையை தேட மாட்டார்கள், நன்மையான விஷயங்களைத்தான் பேசுவார்கள். இவர்கள் பேசினார் தோழர்கள் அமைதியாக இருப்பார்கள், தோழர்கள் பேசினால் இவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஒருவர் பேசும்போது மற்றவர் குறுக்கிட மாட்டார், சஹாபாக்கள் சிரித்தால் நபியும் சிரிப்பார்கள், சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டால் நபியும் ஆச்சரியப்படுவார்கள். இப்படித்தான் மக்களில் ஒருவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களை எல்லாம், நபியை பற்றி இந்த இல்முகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய சிந்தனையிலே கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டு நபியினுடைய ஏனைய பழக்க வழக்கங்களை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அந்த செய்தியை கொஞ்சம் உங்களுக்கு முன்னால் சொன்னேன், அதை கொஞ்சம் விவரமாக இப்போது பாருங்கள். அந்த காலகட்டத்திலே பெண் பிள்ளைகளை விரும்பாதவர்களாக இருந்தார்கள். பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு குழி தோண்டி புதைக்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று கூட பலர் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒன்றை சொல்கிறேன் சகோதரிகளே, முஸ்லிம்கள் அப்ப அந்த காலத்திலே அரபுகள் பெண் குழந்தைகளை புதைப்பார்கள், உயிரோடு புதைப்பார்கள், அழகாக ஆடைகள் அணிவித்து அலங்காரப்படுத்தி புதைப்பார்கள். அந்த அளவுக்கு கல் நெஞ்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள். என் அன்பு சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக சொல்லுகின்ற நமது முஸ்லிம் சகோதரிகள் கூட பெண் பிள்ளைகளை விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், முதல் பிரசவத்திலையும் பொம்பளை புள்ள, இரண்டாவது பிரசவத்திலையும் பொம்பளை புள்ள, அதனால நான் ஆபரேஷன் பண்ணி பெர்த் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, எந்த மூணாவதும் பொம்பளை பிள்ளையா பிறந்துருமான்னு சொல்லி பயந்து நான் பெர்த் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைக்குமா? நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் மூன்று பெண் குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு தர்பியத்து கொடுத்து அழகான முறையில் அவர்களை வளர்ப்பாரோ அந்த மூன்று பெண் பிள்ளைகளும் அவர்களை, அதாவது பெற்றோரை, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் என்று. அல்லாஹ் அக்பர். பெண் பிள்ளைகளின் மீது பாசம் வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள் சகோதரிகளை. ஆனா இன்னைக்கு சகோதரிகள் நீங்கள், அதாவது தாய்மார்கள் பெண்களாகிய நீங்களே பொம்பளை பிள்ளைய விரும்பல என்று சொன்னா இன்னைக்கு சமுதாயம் என்ன செய்யும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெண் பிள்ளைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு விளக்கம் அளித்தார்கள். அந்த அளவிற்கு பெண் பிள்ளைகளுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். அதற்கு உதாரணத்தை பாருங்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, சொர்க்கத்தின் தலைவி, சொர்க்கத்தின் தலைவர்களுடைய, சொர்க்கத்தின் வாலிப தலைவர்களுடைய தாயார் ஃபாத்திமா நபியினுடைய வீட்டுக்கு வந்தால் அப்படியே நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்குரிய ஆயிஷாவோடு இருந்தாலும் சரி, பாசத்திற்குரிய ஜைனவோடு இருந்தாலும் சரி, அல்லது பரிவுக்குரிய உம்மு சலமாவோடு இருந்தாலும் சரி, அல்லது அன்பிற்குரிய ஹப்சாவோடு இருந்தாலும் சரி, அப்படியே வீட்டிலிருந்து வாசல் வரை எழுந்து வந்து தனது மகளின் கரத்தை பிடித்து அந்த கரத்திலே முத்தமிட்டு அப்படியே தோல் தாங்க அந்த தனது மகளை அழைத்து வந்து தான் உட்கார்ந்திருந்த இடத்திலே அந்த மகளை உட்கார வைத்து விட்டு அவளுக்கு அருகிலே, அவர்களுக்கு அருகிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொள்வார்கள். எப்படி அவர்கள் பிள்ளைகளோடு பழகினார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் சகோதரிகளே. இப்படித்தான் அன்பு தாய்மார்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, கதவை தட்டுனே எவன் வந்துட்டான்னு தெரியலையே அப்படின்னு கதவை திறந்து, அட சைத்தா நீனா வந்தியா அப்படின்னு பிள்ளைகளை ஏற்கக்கூடிய தாய்மார்கள், அட புசிபத்து முடிச்சவன இன்னும் கொஞ்சம் லேட்டா வரமாட்டியா, நான் கொஞ்சம் வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன், இந்த நேரத்துல வந்தியே என்று திட்டாதீர்கள். பிள்ளைகளை ஏசாதீர்கள், கடினமாக வையாதீர்கள், சபிக்காதீர்கள். அவர்களின் மீது பாச மழைகளை பொழிந்து உங்களுடைய மனச்சுமைகளை நீங்கள் அகற்றிக் கொள்ளுங்கள், தளர்த்திக் கொள்ளுங்கள் சகோதரிகளை. நமது தாய் அன்னை ஆயிஷா இருக்கிறார்களே, தன்னை போன்று வேறொருவர் தனது கணவனாரை ரசூலுல்லாவை நேசிப்பதை பொறுப்பார்களா? பொதுவாக பல மனைவிகள் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதுவும் அன்பு அதிகமாக இருக்கும்போது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எப்போதும் கவனமா இருப்பாங்க, அவர்களுடைய அன்புடைய இடத்துல யாரும் ரசூலுல்லா இடத்துல வந்துடக்கூடாதுன்னு, ஆனா ஃபாத்திமா இடத்துல மட்டும் செல்லுபடி ஆகாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஃபாத்திமாவுக்கும் இடையில் இருந்த அந்த அன்பு, அந்த தாத்பரியங்களை சொல்கிறார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. நாங்கள் எல்லாம் இரவு நேரங்களிலே அதாவது ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னு சொன்னா ஒன்பது மனைவிமார்கள் இருப்பார்கள். எந்த வீட்டுக்கு ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு போறாங்களோ அந்த வீட்டுல ஒன்பது மனைவிமார்களும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து உட்காந்துப்பாங்க ரசூல்லா இடத்துல பார்த்துட்டு பேசிட்டு போறதுக்காக வேண்டி. அப்படி இருக்கும் போது பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா வருவார்கள், நாங்கள் எல்லாம் அவர்களை பார்ப்போம். தும் தம்ஷி மா துஹ்தி மிஷ்யதுஹா மின் மிஷ்யத் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஆ. அப்படியே நபி நடப்பதை போன்றே அவர்களுடைய நடை இருக்கும். ஃபலம்மா ரஆஹா ரஹப பிஹா வகால மர்ஹபன் பிப்னதி. அப்ப நபி அப்படியே வீட்டில் என்ன செய்றாங்க, உள்ளார வரும் பொழுது பாத்திமாவை பார்த்த உடனே ஒன்பது மனைவிமார்களையும் விட்டுவிட்டு எங்க செல்கிறார்கள், தனது மகளிடத்திலே சென்று மர்ஹபன் பிப்னதி என் மகளே வருக வருக என்று சொல்கிறார்கள். அப்ப என் சகோதரிகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு ஆண் பிள்ளை இருக்கலாம் பெண் பிள்ளை இருக்கலாம், என்றைக்காவது உங்கள் பிள்ளையை என் மகனே என்று அழைத்திருக்கிறீர்களா, என் மகளே என்று அழைத்திருக்கிறீர்களா? பெரும்பாலும் பேர் சொல்லிதான் கூப்பிடுவீங்க, இல்லைன்னா நல்ல பேர் வச்சு கூப்பிடுவீங்க. அது நல்ல பேர் என்ன நான் சொல்ல வேண்டியதுல நீங்களே வச்சுப்பீங்க. எப்படி ஒன்னு பேர் சொல்லுவீங்க, அப்படி பேர் சொல்லுன்னு சொன்னா நீங்களே ஏதாவது வாழ்த்துற மாதிரி அப்படியே ஒரு பேர் வச்சிருப்பீங்க. அந்த வாழ்த்துறது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அதனால நானும் அதை சொல்லித்தர தேவையில்லை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளை ஆண் மகனாக இருந்தால் என் மகனே என் மகனே, பெண் பிள்ளைகளாக இருந்தால் என் மகளே என்று சொல்லி அழையுங்கள். இதுதான் முஸ்லிம்களுடைய முறை, இதுதான் இஸ்லாமிய மக்களுடைய பண்பாடு. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் முன்னாள் நபிமார்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தார்கள். அது போன்று பிள்ளைகள் தங்களது தாய் தந்தையை அழைக்கும் போது என் அம்மாவே என் தந்தையே என் தாயே என்று அழைக்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவோடு அவர்களுக்கு இருந்த அந்த நேசத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகள்களுடைய கஷ்டங்களிலே இன்ப துன்பங்களிலே பங்கு கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். நான் ரொம்ப பிஸி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போருக்கு போயிட்டு வந்தேன், அதை செய்யணும் இதை செய்யணும், இத்தனை பேர் மீட்டிங் வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் குடும்பத்தை புறக்கணிக்க கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. ஒரு முறை நபியினுடைய மகளார் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா, நபியினுடைய மகளார் ஜைனப் அல்லது உம்மு குல்தும் அவர்களுடைய ஒரு மகன் இறக்கின்ற ஒரு தருவாயில இருக்கும் போது நபி அவர்களை அழைத்து வர சொன்ன போது நபி அவர்கள் அங்கே வந்து அந்த பிள்ளையை கையிலே எடுத்து அழுதவர்களாக கண்ணீர் சிந்தியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி மா அஹல் வ இன்னா லில்லாஹி மா அதா வ குல்லு ஷைன் இன்தஹு பி அஜலி முஸம்மா. எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு குறிப்பிட்ட தவணையிலே இருக்கிறது, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தவணையின்படி நடக்கிறது. எடுத்ததும் அல்லாஹ்விற்கு சொந்தமானதுதான், கொடுத்ததும் அல்லாஹ்விற்கு சொந்தமானதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். சகோதரிகளே, அதுபோன்று தனது மனைவிமார்களிடத்திலும் சரி எப்போதும் நேசத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களது மனைவிமார்களோடு நேசத்தை வெளிப்படுத்துவதிலே அவர்கள் அலட்சியம் செய்ததே கிடையாது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். நபி அவர்கள் உலு செய்தார்கள், அதான் சொல்லப்பட்டு விட்டது, காமத்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது சொல்லப்பட போகிறது. அந்த நேரத்தில் எந்த மனைவியின் வீட்டிலே இருந்தார்களோ அந்த மனைவி நபியின் குறுக்கே வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சென்றார்கள் தெரியுமா, அந்த மனைவிக்கு முத்தமிட்டு விட்டு பள்ளிக்கு செல்கிறார்கள். பாருங்கள், அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமார்களோடு நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். அன்போடு பண்போடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களும் நல்ல குடும்ப தலைவர்களாக வருவார்கள். உங்கள் வீட்டுடையவர்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள், அவர்களும் உங்களோடு அப்படி அன்போடு நடந்து கொள்வார்கள். அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், நானும் ரசூலுல்லாஹுவும் எப்படி அன்போடு இருப்போம் தெரியுமா, எங்களுக்கு குளிக்கும் தேவை ஏற்பட்டால் நாங்கள் இருவரும் ஒரே நேரத்திலே எழுந்து ஒரே பாத்திரத்திலே குளிப்போம், அப்போது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் குளிக்கின்ற வேகத்தை பார்த்து ஆயிஷா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வை என்று. அந்த அளவிற்கு அவர்கள் தனது மனைவியோடு பாசத்தோடு இருந்தார்கள். அன்னை ஆயிஷா நமது தாய் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லா என்னோடு விளையாடுவார்கள் என்று. அவ்வளவு பெரிய ஒரு தலைவர், ஒரு நபி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை பயணத்திலே சென்றபோது என்ன செய்கிறார்கள், இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப தங்களது தோழர்கள் எல்லாம், நீங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப என்னமோ தெரியல, ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய போறாங்கன்னு எல்லாரும் முன்னாடி போனவுடனே இப்ப ஆயிஷாவை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஆயிஷா ரெண்டு பேரும் ஓட்ட பந்தயம் வச்சுக்குமான்னு சொல்லி. ஆயிஷா ரெண்டு பேரும் ஓட்ட பந்தயம் வச்சுக்குமான்னு கேக்குறாங்க. இது என்னடா வித்தியாசமா இருக்குது, சரி பரவாயில்ல ரசூல்லா, இவங்களுக்கு கொஞ்சம் தைரியம், நம்ம முந்தி போயிடலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஓட்டினா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா முந்தி போயிடுறாங்க. ஏன்னா அப்ப கொஞ்சம் ஒல்லியா இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைலண்டா ஆயிட்டாங்க. சரியா இப்படியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பயணம் செல்லும் போது அன்னை ஆயிஷா இடத்துல கேட்டார்கள், ஆயிஷா இப்ப ஓடுவோமா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி. அப்பயே மிகச்சிட்டோம், இப்ப என்ன மிகைக்க முடியாதா அப்படின்னு ஆயிஷா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உடல் கொஞ்சம் போட்டதை ஆயிஷா மறந்துட்டாங்க. இப்ப ஓடுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஓடிட்டாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பின்னால் தங்கி விட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா அதுக்கு இது சமமா போயிருச்சு, டிராவ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு எளிமை உள்ளவர்களாக, அந்த அளவிற்கு ஒரு தங்களது மனைவியோடு பண்புடையவர்களாக இருந்தார்கள். இப்படித்தான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய எல்லா மனைவிகளோடும் அன்போடும் பாசத்தோடும் அவர்களுக்கு மத்தியிலே பரிவோடும் இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே தொழுகை, வணக்க வழிபாடு, மார்க்க சட்டம் என்று வந்துவிட்டால் அந்த அன்பு, பாசம், இரக்கம், கருணம், கருணை இவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்கீடாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள், கண்டிப்பாக இருப்பார்கள். காரணம், அவர்களுடைய இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தாஹாவுடைய 132வது வசனத்திலே தனது நபிக்கு அப்படித்தான் கட்டளையிடுகின்றான். நபியே, உங்களது குடும்பத்தார்களை தொழும்படி நீங்கள் ஏவுவீர்களாக, உங்கள் குடும்பத்தார்களை தொழும்படி நீங்கள் ஏவுங்கள், நீங்கள் தொழுகையிலே உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் தனது நபிக்கு கட்டளையிடுகின்றான் சகோதரிகளே. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்களுடைய ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை தொழுகையின் விஷயத்திலே கவனம் உள்ளவர்களாக நீங்கள் வளர்க்க வேண்டும். இன்று எத்தனையோ சகோதரிகள் படிப்பு, கல்லூரி, வேலை என்ற காரணத்தை கூறி தொழுகையை விடுகின்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. கேவலம் சகோதரிகளே, ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு தொழுகையை விடுகிறான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய இழிவான நிலை என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திலிருந்து எழுந்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்டபோது ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், உடனே மிஸ்வாக் செய்வார்கள் என்று. நபி அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் மிஸ்வாக் செய்வார்கள். அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் நுழைந்தாலும் முதலாவதாக மிஸ்வாக் செய்வார்கள் என்று. துஆ ஓதுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி கரஜ்னா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்ற துஆவை ஓதி சலாம் சொல்லுவார்கள் என்று. அந்த பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களோடு பழகும் போது நகைச்சுவை உணர்வோடும் இருந்திருக்கிறார்கள். கண்ணியமாக, பிறரை காயப்படுத்தாமல் சிறுவர்களோடும் நகைச்சுவையோடு இருந்திருக்கிறார்கள், பெரியவர்களோடும் நகைச்சுவையோடு இருந்திருக்கிறார்கள், வயதானவர்களோடும் நகைச்சுவையோடு இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு மூதாட்டி வந்தார், யார் ரசூலல்லா, நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வோமா என்று கேட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிழவிங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிழவிங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையா போச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த காலத்து பாட்டியா வந்தா, யார் ரசூல்லா, நாங்க போக மாட்டோம், நாங்க என்ன செஞ்சோம்னு வம்புக்கு வந்திருப்பாங்க. ஆனா பாவம், அந்த காலத்து பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் அவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வந்து என்ன சொன்னாங்க, நீங்க கிழவியாக இருக்கும் நிலையிலே சொர்க்கம் போக மாட்டீர்கள், அழகிய குமரியாக மாற்றப்பட்டு சொர்க்கம் செல்வீர்கள். அழகிய கன்னிகளாக இருக்கும் நிலையிலே அல்லாஹ் உங்களை புதிதாக உருவாக்கி சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரிகளே. அதுபோன்று சிறுவர்களோடு விளையாடுவார்கள். சிறுவர்களோடு விளையாடுவதிலே ரசூலுல்லாவிற்கு அலாதியான பிரியம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் முன்மாதிரி முஸ்லீம் என்ற புத்தகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். நேரம் குறைவாக இருப்பதால் அடுத்தடுத்து அப்படியே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிறார்கள் என்றால் எப்படி தூங்குவார்கள், அவர்களது தூக்கம் எப்படி இருக்கும்? நம் தூங்குவதை போன்றல்ல, ஒரு அடிமை தூங்குவது போன்று தூங்குவார்கள். தனது விரிப்பை அவர்களே சுத்தம் செய்து முதறிக்கொண்டு பிஸ்மில்லா சொல்லி உணு செய்து கொண்டு வலது கன்னத்திலே வலது கையை வைத்து கால்களை கொஞ்சம் மடித்து வைத்து அவர்கள் ஒரு அடிமையை போன்று உறக்கத்தை தொடருவார்கள். அப்படி தொடரும் போது சொல்வார்கள், அல்லாஹும்ம ரப்பி பிக்க வதஅது ஜம்பி வ பிக்க அர்ஃஅஹு இன் அம்ஸக்த நஃப்ஸி ஃபஃஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃஃஹஃபதுஹா பிமா தஹஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். என் இறைவா, அல்லாஹ்வே, உன்னை கொண்டே எனது விலாவை உன் பக்கம் வைத்தேன், உன்னை கொண்டே நான் அதை உயர்த்துவேன். இறைவா, நீ எனது உயிரை தடுத்துக் கொண்டால் அதை மன்னித்து விடு. அல்லா, அதை உலகத்திலே நீ விட்டால் அதை பாதுகாத்துக் கொள். அல்லா, நல்லவர்களை பாதுகாப்பது போன்று என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் சகோதரிகள். நமக்கு அதே வசியத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் தூங்குவதற்கு சென்றால் தொழுகைக்கு ஒழு செய்வது போன்று செய்து கொள்ளுங்கள், பிறகு வலது பக்கமாக படுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கின்றார்கள் சகோதரிகளுக்கு. நீங்கள் எந்த படுக்கையில் படுத்தாலும் சரி, இப்படி படுத்து பாருங்கள், பணிவு வரும், பெருமை வராது, அடக்கம் இருக்கும், கர்வம் இருக்காது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நமது தாய் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே படுப்பதற்காக வந்தால் உட்கார்ந்து கொண்டு தனது இரு கைகளையும் துஆ கேட்பது போன்று அப்படியே விரித்து வைத்துக் கொண்டு அதிலே ஊதுவார்கள். பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவார்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை ஓதுவார்கள், குல் அஊது பிரப்பின்னா சூராவை ஓதுவார்கள். பிறகு தனது உடம்பெல்லாம் முன்பின் பக்கங்களிலே தடவிக்கொள்வார்கள். முதலிலே கைகளை ஒன்று சேர்ப்பார்கள், பிறகு ஊதுவார்கள், பிறகு ஓதுவார்கள், பிறகு தடவிக்கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய பணியாளர் அனசு சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹ் படுக்கும் போது அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எல்லாம் எண்ணி பார்ப்பார்கள். இன்று படுக்கும் போது என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன், சினிமாக்களை சமுதாயம் பார்க்கிறது, சீரியல்களை பார்த்து நாசமாகிக் கொண்டிருக்கிறது என்று படுக்கைக்கு செல்லுகின்றவரை அந்த விஷ பெட்டிக்குள்ளே, அந்த நாச பெட்டிக்குள்ளே சமுதாயம் தனது உள்ளத்தை துளைத்துக் கொண்டு நிற்கின்றது. சகோதரிகளே, உங்களது வீடுகளிலே உடனடியாக நீங்கள் இங்கிருந்து திரும்பிச் சென்று ஒரு உறுதியோடு சென்று ஒரு முடிவோடு சென்று அந்த கேபிள், அந்த கனெக்ஷன் இருக்கிறதே, எதை வெற்றிங்களோ இல்லையோ முதல்ல அந்த கேபிள் கனெக்ஷனை விட்டுடுங்க. உங்களுக்கு மார்க் உரைகள் அடங்கிய, பயான்கள் அடங்கிய நல்ல சீடிகளை மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் சரி, நியூஸ் கூட நீங்க பார்க்க வேணாம். கண்டிப்பா எந்த நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு இருக்குதோ அந்த நியூஸ் உங்களை தேடி வந்துடும். அந்த நியூஸ்களுக்கு இடையிலும் எத்தனை அசிங்கங்களும் ஆபாசங்களும் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான் சகோதரிகளுக்கு. மீண்டும் வருவோம். அனசரது எல்லாம் அன்பு யார் இவர்கள்? ரசூலுல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தோழி அவர்கள். நபியை விட்டு பிரிந்தே இருக்க மாட்டார்கள். எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹோடு பயணம் செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹோடு போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்களை போன்று எந்த போரிலும் ரசூலுல்லாஹுவை விட்டு பிரியாத தோழி இந்த உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. சொர்க்கத்திலே இவர்களை நான் பார்த்தேன் என்ற நற்செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், என் அன்பு சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் உம்மு சுலைம் ஒரு அழகிய முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த விஷயத்திலே. சரி, அப்ப இந்த அனசரது எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாவை படுக்கும் போது பார்க்கிறார்கள், என்ன சொல்லி படுக்கிறார்கள் என்று. அப்படி பார்க்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா فكم ممن لا كافي له ولا مؤوي. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அவன்தான் உணவளித்தான், அவன்தான் தண்ணீர் கொடுத்தான், அவன்தான் தேவைகளை நிறைவேற்றினான், அவன்தான் படுப்பதற்கு இடத்தை கொடுத்தான். எத்தனையோ மக்கள் அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுபவர் இல்லாமல், அவர்களுக்கு படுப்பதற்கு இடம் கொடுப்பவர் இல்லாமல் இருக்கிறார்களே என்று ஏங்கி, என்று அல்லாஹ்வின் அருளை நினைத்து அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள் என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி படுத்தாங்க, என்ன சொல்லி படுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய நீங்க தெரிகிறதா இருந்தா ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற புத்தகத்தில் இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது அன்றாடம் கடைபிடிக்க 1000 சுன்னத்துகள் என்ற புத்தகம் இருக்குது, அதுல கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், தனது கணவனார் படுத்த பெட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த பெட்ல ஏற்படுற சண்டை இருக்குது, அதுவும் இந்த வரதட்சணை வாங்குறவங்க இருக்கிறாங்களே, உங்க வீட்டுல எனக்கு என்னாடி பெட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை. இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட கேவலமானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. இங்கு திருமணமான திருமணமாகாத சகோதரிகளும் வந்திருப்பீர்கள். ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், வரதட்சணை இல்லாமல் மகரு கொடுத்து கல்யாணம் பள்ளி கொள்ளக்கூடிய மாப்பிள்ளை வந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதிலே உறுதியாக இருங்கள். வரதட்சணை கேட்டு திருமணம் முடிப்பவன், அவன் அழகாக இருந்தால் என்ன, படித்தவனாக இருந்தால் என்ன, எந்த ஒரு உயர்ந்த தரத்தில் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்களுக்கு தேவையில்லை என்பதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பொருத்தமான துணைகளை, பொருத்தமான அந்த வாழ்க்கை துணைகளை நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய கருணையிலே நிராசையாகி விடாதீர்கள். ஒரு காலம் உங்கள் பெற்றோர்கள் பாட்டியாளம் தூங்குறாங்க பாருங்க, ஒரு காலம் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் முடித்து வைப்பதிலே நீங்கள் எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ளாதீர்கள். அதில் உறுதியாக இருங்கள் சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டுவானாக. அப்ப அன்னை ஆயிஷாவிடத்தில் கேட்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெட்டில் தூங்குனாங்க, டன்லப் மெத்தையில தூங்குனாங்களா, அல்லது இன்னைக்கு போடுறாங்களே பெரிய பெரிய கம் எல்லாம், அல்லாஹு அக்பர், நமது நபியுடைய விருப்பு எப்படி திரும்ப இருந்தது சொல்கிறார்கள். ஆயிஷா மேல அந்த பேரீத்த மரத்தினுடைய கீற்றுகளால் செய்யப்பட்டு, உள்ளார கொஞ்சோன்னு அந்த பேரீத்த மரத்தினுடைய காய்ந்த அந்த சருகுகள் எல்லாம் கீழே போட்டிருப்போம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரிப்பாக இருந்தது என்று. ஒரு நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க, பார்த்தா அந்த பாய்க்கும் ரசூலுல்லாஹுடைய உடம்புக்கு இடையில எந்த விதமான விரிப்புமே இல்லை, துணி விரிப்பு கிடையாது. அப்ப என்ன ஆகும், ரசூலுல்லாஹ்வுடைய மேனி எவ்வளவு மென்மையான மேனி. அனஸ் என்ன சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கையை விட மென்மையான ஒரு பட்டை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு எவ்வளவு மென்மையா இருக்கும். அப்ப உமர் பார்த்துட்டு போன்னு அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு. அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நீங்க கொண்டு வாங்க எப்படி இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய், மாயுபுக்கீக்கயா உமர், உமரே ஏன் அழுகிறா, என்ன காரணம் என்று கேட்டபோது உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எவ்வளவு உயர்வானவர்கள், கிஸ்ரா கைசரை விட எவ்வளவு கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்கள் இந்த துன்யாவின் செல்வத்திலே எப்படி புரளுகிறார்கள், ஆனால் நீங்களோ படுக்கின்ற பாயிலே ஒரு விரிப்பை விரிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் அந்த பாயின் சுவடுகள் உங்களது உடலை இப்படி பதித்திருக்கின்றனவே என்று சொன்னபோது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள் சகோதரிகளே. அமா தருமா அமா தருமா அன் தகூன லஹுமு துன்யா வலனா அல் ஆகிரா. உமரே, அவர்களுக்கு துன்யாவும் நமக்கு ஆகிரத்தும் இருப்பதை கொண்டு நீ திருப்தி அடையவில்லையா? உமரே, அவர்களுக்கு துன்யாவும் நமக்கு மறுமையும் இருப்பதை கொண்டு நீ திருப்தி அடையவில்லையா என்று சொன்னபோது அந்த தோழர் உமருல் ஃபாரூக் சொன்னார், பலா, ஏன் இல்லை அல்லாஹ்வின் தூதரே, மறுமையை கொண்டு நாம் திருப்தி அடைவோம். அப்போது நபி சொன்னார்கள், ஆம் உமரே, நிலைமை அப்படித்தான் என்று. அன்பு சகோதரிகளே, இப்படிப்பட்ட விரிப்பிலே படுத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூக்கத்திலே என்ன சுகம் கண்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். இன்று மெத்தைகளிலே ஏசி அறைகளிலே படுத்து சுகம் காணக்கூடிய அல்லது மின் விசிறிகளுக்கு கீழே படுத்து சுகம் காணக்கூடிய நம்மை போன்றா தூக்கத்திலே சுகம் கண்டிருப்பார்கள் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அன்புடைய துடிப்பு, இன்னொரு பக்கம் சொர்க்கத்துடைய தேட்டம், இன்னொரு பக்கம் நரகத்துடைய பயம், இன்னொரு பக்கம் அற்பமான அந்த விருப்பின் மீது தூங்குகின்ற அந்த நிலை, இவையெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நீண்ட நேரம் தூங்க வைப்பது கிடையாது. இவையெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நீண்ட நேரம் தூங்க வைப்பது கிடையாது. தூங்கிதான் இருப்பார்கள். இரவின் நடுநிசி சாய்ந்த பொழுது எழுந்து விடுவார்கள். ஏன்? அவர்களது இறைவன் அவர்களுக்கு அப்படித்தான் கட்டளையிட்டான். أوزد عليه ورتل القرآن توتيلا. அல்லாஹ் அந்த நபியை பார்த்து சொல்கிறான், போர்வை போர்த்தியவரே, எழுங்கள் இரவிலே, குறைந்த நேரம் மட்டும் தூங்குங்கள், இரவின் பகுதியிலே நீங்கள் வணங்குங்கள், இல்லை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், இல்லை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள், குர்ஆனை அழகிய முறையிலே ஓதுங்கள் என்று தனது தூதருக்கு அல்லாஹ் சொன்னதிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று நாம் செய்ததை போன்று அல்ல, இரவெல்லாம் தூங்குவதற்கென்றோ அல்லது இரவெல்லாம் வீண் விளையாட்டுகளுக்கென்றோ அல்லாஹ்வுடைய தூதர் வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக இரவிலே கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள், பிறகு பகுதி நேரங்களை எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதிலே கழிப்பார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கெடுக்க வணங்கிய சமயத்திலே, கால் வீங்க வணங்கிய சமயத்திலே தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, நீங்கள் இப்படி உங்களை சிரமப்படுத்திக் கொள்கிறீர்களே, வருத்திக் கொள்கிறீர்களே என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், நான் நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று. அந்த அளவிற்கு இறை நேசத்திலே, இறை அன்பிலே, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், இரவின் முந்திய பகுதியிலே ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள், பிறகு தனது மனைவிகளோடு சேர விருப்பம் இருந்தால் சேருவார்கள், பிறகு அவர்கள் எழுந்து குளித்துவிட்டு அவர்கள் தொழுகைக்கு நிற்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கத்தை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள். இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திலிருந்து விழிக்கின்ற நேரத்தில் தான் அநேக ஆண்கள் பெண்கள் தூக்கத்திற்கே செல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் எங்கனம் சுபுஹு தொழுகப் போகிறார்கள்? நிறைய பெண்கள் சுபுஹு தொழுவதில்லை, நிறைய ஆண்கள் சுபுஹு தொழுகையை விட்டு விடுகிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள் சகோதரிகளே, நீங்களும் தொழுகைகளை பேணுங்கள், உங்கள் வீட்டார்களையும் தொழுகையை பேணும்படி அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தொழுதால் இன்று பெரும்பாலும் மக்கள் தொழுவது போன்று தொழுவது கிடையாது. என்ன, இன்றைக்கு ஆண்களிலே பல குர்ஆன் மனப்பாடம் செய்தவர்கள், நிறைய மனப்பாடம் செஞ்சவங்க இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையிலே 7 ஜுஸூகள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு? ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே குறைந்தது 4-5 சூராக்கள். சூரத்துல் பக்கரா குர்ஆனுடைய எத்தனாவது அத்தியாயம் கடைசியில சொல்லுங்க பார்க்கலாம், 10வது அத்தியாயம், 2வது அத்தியாயம், பரவாயில்ல மஷா அல்லா. அடுத்து சூரா ஆல இம்ரான், அடுத்து சூரா அன்னிசா, சூரத்துல் மாயிதா, சூரா அன்ஆம், சூரா ஆராஃப், அத்தனை சூராக்களையும் ஒரு ரக்அத்தில் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு நேரம் நிலையில இருப்பார்களோ அந்த அளவிற்கு ருக்குவிலே இருப்பார்கள், அந்த அளவுக்கு சுஜூதிலே இருப்பார்கள். இன்று பெரும்பாலும் பெண்கள் ஆண்கள் எப்படி தொழுவதை பழக்கம் வைத்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டினவுடனே இவங்க ஞாபகத்துல வைக்கிறாங்களோ இல்லையோ, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்ச உடனே குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் ஆட்டோமேட்டிக்கா அவங்க நாவல வந்துடும். அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க கேட்காதீங்க, ஏன்னா அவங்க தொழுகிறத பார்த்தா அந்த அளவுக்கு தான் நிக்கிறாங்க. அப்ப அதை விட பெரிய சூரா கண்டிப்பா ஓதிருக்க முடியாது. அப்ப முதல் ரகத்துல அதே போல ருக்கு போறாங்களே, சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம். அது இந்த அளவு கூட கிடையாது, அப்படியே எழுந்திருச்சு முடிஞ்சு போச்சு. அதோட ருக்கு, அதோட சுஜூது முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷத்துல ரெண்டு ரக்காத்து, ரெண்டு நிமிஷத்துல நாலு ரக்காத்து. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸீம். இந்த தொழுகை தொழுகையாளியை சபிக்கிறது சகோதரிகளே. ரசூல் சல்லா அலிஸ்லாம் எவ்வளவு நேரம் நின்னாங்களோ அவ்வளவு நேரம் ருக்குவில், எவ்வளவு நேரம் ருக்குவில் இருந்தாங்களோ அவ்வளவு நேரம் திரும்ப நிற்பாங்க. அதே போல திரும்ப சுஜூதுல, திரும்ப சுஜூதுல எந்திரிச்சு, திரும்ப சுஜூதுல திரும்ப எழுவார்கள் என்று புதைபாரது எல்லாம் அன்பு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த அளவுக்கு இரவு தொழுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? சுபுகு தொழுகை இருக்கா இல்லையா? ராத்திரி எல்லாம் ஏழு திசு ஓதனை தொழுதாங்க. காலையில சுபுகுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தது நூறு ஆயத்துகள் இருந்து இருநூறு ஆயத்துகள் வரை ஓதுவார்கள். சூரத்துல் ஹுஜராத் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலிருந்து சூரா அபசவத்தவல்லா வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராக்களில் இருந்து இரண்டு சூராக்களை முழுமையாக தொழுகையிலே ஓதுவார்கள். சுபுகு தொழுகையினுடைய இரண்டு ரக்காத்துல சூரத்துல் ஹுஜராத் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலிருந்து அபசவத்தவல்லா வரை சுபுகிலே ஓதுவார்கள். அதே போலதான் லொஹருடைய ரக்காத்திலையும் சரி. அதாவது சுபுகு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்சது அரை மணி நேரம் தொழுவார்கள். அந்த அளவுக்கு லொஹருடைய நான்கு ரக்காத்துகளை தொழுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகுடைய ரெண்டு ரக்காத்துகளை அரை மணி நேரம், லொஹருடைய நான்கு ரக்காத்துகளை அரை மணி நேரத்திற்கு ஏறக்குறைய தொழக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சரி, அப்ப ராத்திரில இவ்வளவு நேரம் தொழுதாங்க, சுபுகு இவ்வளவு நேரம் தொழுதாங்க. ஆப்பா, நம்ம எல்லாம் இவ்வளவு பெரிய இபாதத்து பண்ணிட்டோம்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ரமதான் மாசத்துல சும்மா பேருக்கு தராவீன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ராஜதானி எக்ஸ்பிரஸ் போன மாதிரி டுமில் டமான்னு சொல்லிட்டு தலையை போட்டு மண்டையை போட்டு தலையில முட்டிவிட்டு அப்புறம் சுபுகுடைய ரக்காத்துல நாங்கள் தான் தராவி தொழுதுட்டோம்னு சொல்லிட்டு குல்வல்லாக அது குல்லாவது பிறவில் பலகு சூறாவை ஓதி சுபுகுடைய தொழுகையை தொழுதுட்டு தொழுது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா முஸ்லீம் வீடுகளும் அத்தர் ராத்திரியா மாறி போயிடும். எல்லாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு, எல்லாம் க்ளோஸ் பண்ணு. என்னப்பா செய்ய போறாங்கன்னு பார்த்தா, எல்லாம் என்ன முராக்கபாவா இருக்க போறாங்கன்னு பார்த்தா, எல்லாம் திரும்ப பெட்டுக்குள்ளார போயிடுறாங்க. என்ன அழகு பார்த்தீங்களா, முஸ்லீம் சமுதாயத்துடைய அழகு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், இரவுல கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் அல்லது நாலு மணி நேரத்துக்கு மேல வணங்கினாங்க. சுபுகுடைய அந்த ரெண்டு ரக்காத்து மட்டுமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரம் தொழுதாங்க. எல்லாம் தொழுதுட்டு திரும்ப சூரியன் உதயமாகிற வரை அதே இடத்திலே இருந்து அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். இது என்னமோ ரசூல்லா மட்டும் செய்வாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுதுட்டு ஜிக்ர் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா உம்மு ஸலமாவோ சஃபியாவோ ரழியல்லாஹு அன்ஹுமா வீட்டுல உட்கார்ந்து ஜிக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, தனது மனைவியார் ஜிக்ர் செய்யறாங்களே அப்படின்னு வீட்டுக்கு வெளியில போயிட்டு ஏதோ வேலையை செஞ்சுட்டு ஏறக்குறைய மூணு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அதே இடத்துலதான் அந்த மனைவி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க, நான் சென்றதிலிருந்து இதுவரை அந்த இடத்தில் தான் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களா என்று. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, நான் அதே இடத்தில் தான் இருந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படியா, நான் உன்னை விட்டு சென்று மூன்று வார்த்தைகளை சொன்னேன், நீ செய்த திக்ருகளை விட நான் செய்த திக்ரு உயர்ந்து விட்டது அல்லாஹ்விடத்திலே. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. நான் இந்த ذكரை சொன்னேன் என்று சொன்ன உடனே அப்ப நம்மள மாதிரியான பெண்மணிகளா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, அப்படியா, அப்ப நாளைக்கு நான் இதை சொல்லிட்டு எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம காலத்து சகோதரிகள் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நபியுடைய மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அப்படியா, நான் அப்ப சுபுகில இருந்து முகா வரைக்கும் இதையே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சுபஹான் அல்லாஹ், இரப்பில்லாஹ், எப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்கள் பாருங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் ஆண்கள்லாம் ஷார்ட்கட் தேடுறாங்க. எதா இருந்தாலும் சுருக்கமா ஏதாவது ஒரு வழி சொல்லிக் கொடுங்க, அதற்கு ரொம்ப போட்டு எங்களுக்கு சிரமமா சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா துன்யா விஷயத்துல மட்டும் பிரியாணி ஆக்குறதா இருந்தா ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கால் கெடுக்க பிரியாணி ஆக்குவாங்க. பாயசம் காய்ச்சறதா இருந்தா ஒரு மணி நேரம் பாயசம் காய்ச்சுவாங்க. இன்னும் வகை வகையா என்னென்ன செய்யணும் அதுக்கெல்லாம் கால் கெடுக்க நிப்பாங்க. ஆனா தொழுகன்னு வந்துட்டாதான் இந்த ஆலிம் சார் பின்னாடி தொழுதா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இமாம்கள் தொழ வைக்கும்போது தொழுகவே போக மாட்டாங்க. இப்ப நம்ம தாருல் ஹுதால தராவீ தொழுகை வச்சோம். அப்ப பெண்கள் பெரும்பாலும் என்ன செய்யறா செஞ்சாங்க, அம்மாடி இந்த ஆலிம்சா தொழுகை வைக்கும் போது நம்ம நின்னோம்னா நம்மள ஒரு கறி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ருக்கு போகும்போது வந்து சேருவாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நபியினுடைய மனைவிமார்கள் இருக்கவில்லை, அவர்கள் வணக்க வழிபாட்டிலே சுகம் கண்டவர்கள். சரி, இதெல்லாம் முடிச்சாங்களா ரசூல் சொன்னாலே அப்புறம் என்ன செய்வாங்க, அப்படியே சூரியன் சூடேற சூடேற ராத்திரி தொழுதாங்க, சுபுஹ் தொழுதாங்க, திக்ர் செஞ்சாங்க. பிறகு முஹாவுடைய தொழுகை குறைந்தபட்சம் 4 ரக்காத்துகள் தொழும் வணக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் தொழுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளிலே தங்களுடைய நபில் தொழுகைகளை நிறைவேற்றும் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நீண்ட நேரம் தொழுகை வைப்பாங்க, ஆனா பின்னாடி எங்கேயாவது பிள்ளைகளுடைய சத்தம் கேட்டு விட்டால் அவர்களுக்காக தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள். தொழும்போது அழுவார்கள், குர்ஆன் சூராக்களை நினைத்து அவர்கள் கவலைப்படுவார்கள், அதனால் அவர்கள் மறுமையை நினைத்து பார்ப்பார்கள். அப்படி அவர்கள் மறுமையை நினைத்து அழுது கவலைப்பட்ட காரணத்தால் அவர்களுடைய தாடியிலே நரைமுடிகள் தென்பட்டன. அந்த நரைமுடிகள் 18 முடிகள் இருந்தன என்று சஹாபாக்கள் எண்ணி சொல்கிறார்கள். அபூபக்கர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களது தலையெல்லாம் நரைத்து விட்டதே என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, பூது சூராவும் வாக்கியா சூராவும் முர்சலாத்து சூராவும் அம்மையத சாலூன் என்று ஆரம்பிக்கிற சூராவும் இதஷம்சு குவிரத் என்ற சூராக்களும் எனது தலையை நரைக்க வைத்து விட்டன, என்னை இப்படி பலவீனத்திற்கு தள்ளிவிட்டன என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் குர்ஆன் ஓதும் போது இன்று மக்கள் ஓதுவதைப் போன்று சிந்திக்காமல் புரியாமல் உணராமல் ஓத மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து புரிந்து சிந்தித்து ஓதுவார்கள். சொர்க்கத்துடைய வசனங்கள் வந்தால் சொர்க்கத்தை கேட்பார்கள், நரகத்துடைய வசனங்கள் வந்தால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள், ரஹ்மத்துடைய வசனங்கள் வந்தால் ரஹ்மத்தை கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹுடைய வசனங்கள் வந்தால் அங்கே நின்று சுப்ஹானல்லாஹ் என்று ஓதுவார்கள். இப்ப நம்ம சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க, நாங்க குர்ஆன் ஓதும் போது எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு சகோதரிகளே, குர்ஆனுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த மொழியை தேடி படியுங்கள், குர்ஆன் உங்களுக்கு புரிய வரும், அப்போது நீங்கள் குர்ஆனை புரிந்து ஓதலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு இப்படி இருந்தது என்றால் அவர்களுடைய பணிவு எப்படி இருந்தது என்று பார்க்கும் போது அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், நபியுடைய குணத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், நபியுடைய குணமே குர்ஆனாகத்தான் இருந்தது என்று. அப்ப குர்ஆனிலே எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே இருந்தது. சொன்னார்கள் நபி அவர்கள், நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை விரும்பியதில்லை, தன்னை பிறர் புகழ்வதை விரும்பியதில்லை. உமர் இப்னு கத்தாப் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்வதைப் போன்று புகழ்ந்ததைப் போன்று என்னை புகழாதீர்கள், நான் ஒரு அடிமைதான், எனவே என்னை நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு கூட்டம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மிகச் சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே, தலைவரே, தலைவரின் மகனே என்றெல்லாம் வாழ்த்தினார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களே, நீங்கள் இப்படியெல்லாம் என்னை சொல்லாதீர்கள், ஓரளவு சொல்லுங்கள், சைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், நான் முஹம்மது அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ்வுடைய தூதர், எனது தகுதியை விட எந்த தகுதியை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ அதை விட அதிகமாக என்னை நீங்கள் உயர்த்துவதை நான் விரும்பவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். சகோதரிகளே, நபி அவர்கள் அந்த அளவு பணிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அடிமை பெண்கள் ரசூலுல்லாவின் கரம் பிடித்து அழைத்து சென்று தங்களது தேவைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்பார்கள். அந்த அளவிற்கு பணிவு உள்ளவர்கள் ரசூலுல்லா இஸ்லா அலிசலம். சொன்னார்கள், ரசூலுல்லா, என்னை ஒரு சாதாரண விருந்துக்கு ஆட்டினுடைய காலை சமைத்து அந்த விருந்துக்கு என்னை அழைத்தாலும் நான் அந்த விருந்துக்கு செல்வேன், அல்லது அந்த கால் எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டால் அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ரசூலுல்லா இஸ்லா அலிசலம் சொன்னார்கள். அரபு நாட்டிலே ஆட்டு கால்கள் எல்லாம் குப்பையிலே தூக்கி போடப்படக்கூடிய ஒரு பொருள் ஒன்று, சமைக்கப்படக்கூடிய பொருள் அல்ல. குப்பையிலே போடக்கூடிய அந்த ஒரு ஆட்டு உறுப்பை சமைத்து என்னை விருந்துக்கு அழைத்து அந்த விருந்தை நான் ஏற்றுக்கொள்வேன், அது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டால் அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் ஏழைகளுடைய வீட்டுக்கு சென்று அவர்களோடு விருந்து சாப்பிட வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதை நபியின் இந்த அறிவுரையிலிருந்து செயலிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் அழைத்தால்தான், பகட்டான விருந்துக்கு அழைத்தால்தான் செல்வோம் என்ற இருப்பு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விருந்துகளுக்கு செல்லவும் கூடாது. ஏழைகள் அழைக்கும் போது அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும், அவர்களை நாம் மகிழ்விக்க வேண்டும். இப்படித்தான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கோபப்பட மாட்டார்கள். யார் எவ்வளவு வேதனை செய்தாலும் சரி, அல்லது எவ்வளவு ஒரு மரியாதை குறைவாக நடந்தாலும் ரசூலுல்லாஹ் கோபப்பட மாட்டார்கள், அதற்காக பழி தீர்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினால் அப்போது கோபப்படுவார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முறை ஒரு திரை தொங்க விட்டிருந்தார்கள். நபி அவர்கள் வந்தவர்கள் முகம் திருப்பிக் கொண்டு சென்று விட்டார்கள். ஓடோடி சென்று கேட்டபோது, இப்படிப்பட்ட திரைகள் உள்ள வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த திரையை கிழித்து தலையணை உரையாக மாற்றிக்கொண்டார்கள். அப்ப தங்களது குடும்பத்தார்களை கண்டிக்கின்ற விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். அன்பளிப்பு அளிப்பவர்களுக்கு அவர்களுக்காக துஆ செய்வார்கள், ஜஸாக்கல்லாஹு கைரன் என்று. ஆனால் பிறருடைய செல்வத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டார்கள். பிறர் யாராவது தனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். யாராவது கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள். யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு சிரித்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்களே தவிர, கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு முரட்டு முகத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க மாட்டார்கள் என்று அவர்களுடைய தோழர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லா மக்களோடும் பழகும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எல்லோருக்கும் அறிவுரை கூறக்கூடிய, தனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை உபதேசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராபுகள் வந்து கடினமாக நடந்து கொள்வார்கள், முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள். அப்போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டது கிடையாது, அதட்டியது கிடையாது, மிரட்டியது கிடையாது. ஒருமுறை ஒரு கிராமத்து அரபி வந்தவர் மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு ஓரத்திலே சிறுநீர் கழித்து விடுகிறார். சஹாபாக்கள் எல்லாம் அவரை விரட்ட சென்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், விடுங்கள் விடுங்கள், அவர் தன் தேவையை நிறைவேற்றி முடிக்கட்டும் என்று. பிறகு அந்த இடத்தை சுத்தம் செய்ய தனது தோழர்களுக்கு அறிவுரை கூறிவிட்டு அந்த தோழர்கள் அந்த கிராமத்து அரபியை அழைத்து அவருக்கு சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய வீடு, இதை நாம் அசுத்தப்படுத்த கூடாது, இது தொழுகைக்காக திக்ருக்காக உள்ள வீடு என்று அந்த தோழருக்கு அறிவுரை சொன்னார்கள். சகோதரிகளே, அப்படித்தான் நீங்களும் உங்களது சமுதாயத்திலே தவறை பார்க்கும் போது அந்த சகோதரிகளை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். அவர்களோடு கடுமையாக நடக்காமல் அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களுக்கு அன்போடு நல்லொழுக்கங்களை கூறி அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்டார்கள்? ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் அவர்களுக்கு உணவு இருந்தது. ஒன்று காலையிலே சாப்பிடுவார்கள், அல்லது மதிய நேரத்திலே, அல்லது இரவு நேரத்திலே. சில நேரங்களிலே காலையிலே வீட்டுக்கு வருவார்கள், ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. வீட்டில் உள்ள மனைவிமார்கள் சொல்லுவாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லி, அப்ப நான் நோன்பு வச்சிருக்கேன்னு போயிடுவாங்க. சில நேரங்கள்ல மத்தியானம் வந்து கேட்பாங்க, சாப்பாடு இருக்கான்னு சொல்லி இல்லைன்னு சொன்னா அப்படியே படுத்துருவாங்க. சில நேரங்களில் இரவிலே வந்து கேட்பார்கள், உணவு இருக்கிறதா என்று. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறை மட்டும்தான் அவர்கள் அதுவும் வயிறு நிரம்பாமல் சாப்பிடுகின்ற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி, அல்லது பல பேர் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இந்த டேபிள் சேர்களில் உட்கார்ந்து நமது நபி சாப்பிட்டதில்லை. மனுஷன் படுக்கிறதுக்கே அங்க இடம் கிடையாது. ரசூலுல்லாஹுடைய வீட்டிலே படுப்பதற்கே இடம் இல்லை. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எழுந்திருத்தால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கால் நீட்டி படுத்திருப்பாங்க. சுஜூதுக்கு போகும்போது ஒரு குத்து குத்துவாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலை மடக்கிப்பாங்க. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்ச உடனே திரும்ப காலம் நீட்டிப்பாங்க. அடுத்து சுஜூதுக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துனா காலம் மடக்கிக் கொள்வாங்க. அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு வீடு இருந்தது என்றால் அங்கே எங்க டேபிள் சேர் எல்லாம் போட முடியும். அப்படி இருந்தும் பணிவின் அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி உயரமான இடங்களிலே உட்கார்ந்து சாப்பிட்டதில்லை. உணவு பிடித்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவார்கள், குறை சொல்ல மாட்டார்கள். எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிலையை பேணக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். உணவிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழுகையிலும் சரி, ஒட்டுமொத்தமாக அப்படி குடும்பத்தை புறக்கணித்து விட்டு சென்று விட மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. அதுபோன்று பிறரை பற்றி யாராவது குறை பேசினாலோ அவதூறு பேசினாலோ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு பேசுவதை தடுத்து விடுவார்கள். அவர்களது சபையிலே பிறரை பற்றி பேசப்படுகிற எந்த ஒரு இழிவான வார்த்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதே இல்லை. அது தனது அன்பான மனைவி ஆயிஷா பேசினாலும் சரி. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தபோது பேசிக் கொண்டிருந்த போது அன்னை ஆயிஷாவிற்கு கொஞ்சம் ரோஷம் வந்து விட்டது. போதும் போதும் உங்களுக்கு சஃபியாவே எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் குட்டையானவர்கள் என்பதை அப்படியே ஒரு சைக்கிணையாக சொல்லி காட்டிய போது நமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா நீ பேசிய பேச்சு எவ்வளவு அசுத்தமானது தெரியுமா, கடலிலே கலந்தால் கடலையும் அது கரையாக்கிவிடும் என்று சொன்னார்கள். ஆகவே அன்பு சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தனது குடும்பத்தார்களோடு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களே தவிர அவர்களுடைய அன்பு குடும்பத்தார்கள் செய்கிற தவறுகளை மறைத்துவிடவும் இல்லை, அல்லது எப்போதும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றேன் என்ற பெயரிலே கடுகடுப்பானவர்களாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. அப்புறம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருப்பார்கள், தோழர்களோடு இருப்பார்கள் என்றால் எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், ஒரு சபையிலே உட்கார்ந்து எழுந்தால் ரப்பிஃஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், என் இறைவா என்னை மன்னித்து விடு, என் மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள், நீதான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கருணை காட்டக்கூடியவன் என்று துஆ செய்வார்கள். ஒரு சபையிலே 100 முறை செய்வார்கள், ரப்பிஃஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், ரப்பிஃஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அபு ஹுரைரா சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஒரு நாளைக்கு நான் அல்லாஹ்விடத்திலே 70 மேற்பட்ட முறை ذكر செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று உம்மு சலமா அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே யா முகல்லிமல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என் உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது நிலையாக உறுதியாக இருக்கவை என்று துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் என்று உம்மு சலமா அறிவிக்கின்றார்கள். சகோதரிகளே, அப்படித்தான் நீங்களும் உங்கள் கணவனோடு பேசும்போது, கணவன் உங்களோடு பேசும்போது, தாய் தந்தையோடு பேசும்போது ஜிக்ரிகளோடு தஸ்பீஹ்களோடு இஸ்திக்ஃபார்களோடு தான் பேச வேண்டுமே தவிர அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடாது. அப்படி பேசும்போதுதான் புறம் பேசுவதற்கு, கோல் பேசுவதற்கு, அவதூறு பேசுவதற்கு, தவறான விஷயங்களை பேசுவதற்கு மனிதன் வந்து விடுகிறார். சரி, அண்டை வீட்டாரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்வார்கள் என்றால், நபியை போன்ற ஒரு அழகிய அண்டை வீட்டாரை உலகத்திலே யாரும் பார்த்திருக்க முடியாது. காரணம், ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படித்தான் பயிற்சி கொடுத்திருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அண்டை வீட்டாரிடம் நான் அழகிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் நினைத்தேன் ஜிப்ரீல் அண்டை வீட்டாரை எனக்கு வாரிசாக ஆக்கிவிடுவாரோ என்று. அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாரோடு அழகிய முறையிலே நடந்தார்கள். நமக்கும் சொன்னார்கள், யார் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருகிறாரோ, யாரை பற்றி அண்டை வீட்டார் பயந்து கொண்டிருக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர் தனது அண்டை வீட்டாரோடு அழகிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று என்ன செய்கிறார்கள் சகோதரிமார்கள், ராத்திரில எல்லாரும் தூங்கினவுன வீட்டில் உள்ள குப்பையெல்லாம், வீட்டை கூட்டினது, பாத்திரம் கழுவுனது, எல்லா குப்பையும் பிளாஸ்டிக் பையில எடுத்து நல்ல பக்கத்து வீடா பார்த்து தூக்கி போட்டு போட்டுறாங்க. அதுவும் மெட்ராஸ் மாதிரி அடுக்கு மாடிகளிலே வசிக்கக்கூடியவர்கள் செய்கிற இந்த அக்கிரம அநியாயம் இருக்குது. இவங்க வீட்டெல்லாம் கழுவி ரோட்ல விட்டுருவாங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி ஓடும். இப்படி செய்பவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்படுகிறார்கள், மலக்குகளால் சபிக்கப்படுகிறார்கள். சகோதரிகளே, பிறருக்கு இடையூறு தராதீர்கள், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிவிடும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் பற்றி சொல்வதாக இருந்தால் சபையில அவர்களை சுட்டிக்காட்டி பேச மாட்டார்கள். அவங்க எல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க, இவங்க எல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க என்று இப்படித்தான் சொல்வார்களே தவிர அவர்களுடைய பெயர்களை கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டார்கள். அதே போன்று தானும் மென்மையாக இருந்து பிறரையும் மென்மையாக இருக்கும்படி தூண்டுவார்கள், ஹக்குகளை கொடுக்க சொல்வார்கள். தாய் தந்தைக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, இரத்த பந்தங்களுக்கு, முஸ்லிமான சமுதாயங்களுக்கு என்று எல்லோருடைய ஹக்குகளையும் நீதமாக கொடுக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டுவார்கள். அதுபோன்று சகோதரிகளே, போருக்கு சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோழையாக இருக்க மாட்டார்கள், வீரராக இருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், போர் கடுமையாகி எதிரிகள் எல்லாம் கடுமையாக தாக்க வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் நபிக்கு பின்னால் வந்துவிடுவோம், நபிதான் எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு வீரமானவர். ஒரு முறை மதினாவிலே பெரிய சப்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் திடுக்கிட்ட போது கொஞ்ச நேரத்திலே குதிரையிலே ஒருவர் வருகிறார். பார்த்தால் மக்கள் அருகிலே வந்தபோது ரசூலுல்லாஹுவால் இருக்கிறார்கள். கடிவாளம் இடப்படாத, ஜீன் போடப்படாத குதிரை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மக்களை நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது ஒரு சாதாரண சப்தம்தான், பெரிய பிரச்சனை அல்ல, நான் பார்த்து வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரமுள்ளவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பு சகோதரிகளே, இந்த உலகத்திலே மக்கள் செல்வங்களை சேர்த்து வைத்து விட்டு இறக்கிறார்களே, நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இறக்கவில்லை. அவர்கள் இறக்கும் போது ஒரு தீனாரும் வீட்டிலே இல்லை, ஒரு திர்ஹமும் வீட்டிலே இல்லை, ஒரு ஆடும் இல்லை, ஒரு ஒட்டகமும் இல்லை. அவர்கள் தங்களது மனைவிகளுக்கு, பிள்ளைகளுக்கு விட்டு செல்வதற்கென்று எந்த விதமான சொத்தும் நமது தூதருக்கு இல்லை. அவர்கள் உடுத்தி இருந்த இரண்டு ஆடைகள் தான் இருந்தன. அவர்களுடைய இரும்பு கவச ஆடை யகூதி இடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அளவிற்கு ஏழ்மையான நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள். சகோதரிகளே, இந்த உலகத்தை அவர்கள் விரும்பவில்லை. இந்த உலகத்தை அவர்கள் சேகரிக்க நினைத்திருந்தால் எவ்வளவோ செல்வங்களை சேகரித்திருக்கலாம், ஆனால் அப்படி சேரவில்லை, அப்படி சேகரிக்கவில்லை. சாதாரண அல்லாஹ்வின் அடிமையாக ஒரு தூதராக இருந்து, ஒரு குடிசை வீட்டிலே வாழ்ந்து, பசியோடு வாழ்ந்து, பட்டினியோடு வாழ்ந்து, தன் உடலை முழுமையாக மறைப்பதற்குரிய ஆடை இல்லாமல் வாழ்ந்து, தானும் அப்படியே தனது பிள்ளைகள், தனது குடும்ப அதே நிலையிலே வாழ்ந்துதான் இந்த மார்க்கத்தை நமக்கு முழுமைப்படுத்தி பல தியாகங்களை, பல அர்ப்பணிப்புகளை செய்து இந்த மார்க்கத்தை நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையிலே நேசித்து மறுமையிலே அவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன், எனக்கும் அதை சொல்லிக் கொள்கிறேன். கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதரின் மீது அதிகம் அதிகம் சலவாத்து சொல்லுங்கள். சலவாத்துகளிலே சிறந்த சலவால் தொழுகையிலே ஓதப்படுகிற சலவாத்து. இந்த சலாத்து நாரியா, சலாத்து தாஜ் என்று இந்த புருடா சலவாத்துகள் எல்லாம் தயவு செய்து நீங்க ஓதி விடாதீங்க, அதெல்லாம் பாவமாக ஆகிவிடும். அது போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை நீங்கள் பேணுங்கள். அவர்கள் மார்க்கத்திலே சொல்லித்தராத அத்தனை பிதுஅத்துகளை விட்டு விலகி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்துகள், தொழுகை, நோன்பு, தக்காத்து, தான தர்மங்கள் போன்ற அத்தனை சுன்னத்துகளை பேணுங்கள். ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள், உறவுகளுக்கு கொடுத்து உதவுங்கள், எத்தீம்களை ஆதரித்து வாழுங்கள். நீங்கள் எளிமையாக, இனிமையானவர்களாக, மென்மையானவர்களாக வாழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் நெருக்கமாக மறுமையிலே இருக்கலாம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய செய்திகளாக இருந்தால் வாழ்க்கையிலே எடுத்து செயல்பட்டு அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். முஸ்லிம் சமுதாயத்தையும் தூய இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள். பிற மத மக்களையும் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதரின் அருமை பெருமைகளை பற்றி, அவர்களுடைய மேன்மைகளை பற்றி, போதனைகளை பற்றி உங்களுக்கு அறிமுகமான மாற்றுமத அந்த பெண்களுக்கும் சொல்லி அவர்களையும் நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் என்று உங்களிடத்திலே கோரிக்கையை வைத்து முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.